இந்த நாளிலும் கூட ஆண்டவருடைய வார்த்தைகளுக்கு நேராக நாம் கடந்து செல்லப் போகிறோம். கர்த்தர் நிச்சயமாகவே தமது வார்த்தைகளின் மூலமாக நம்மோடு கூட இடைப்படுவார். இந்த நாளிலும் இந்த ஞாயிற்றுக்கிழமை இந்த காலை ஆராதனையிலும் ஆண்டவர் நமக்கு கொடுக்கிறதான வேதவசனம் எபேசியருக்கு எழுதின நிருபம் 5:16 உங்களுக்கு முன்பாக நாம் எடுத்துக்கொள்ள விரும்புகிறோம். எபேசியருக்கு எழுதின நிருபம் 5:16 நாட்கள் பொல்லாதவைகளானதால் காலத்தை பிரயோஜனப்படுத்தி கொள்ளுங்கள். நாட்கள் பொல்லாதவைகளானதால் காலத்தை பிரயோஜனப்படுத்தி கொள்ளுங்கள். இது ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற ஒரு அற்புதமான ஆலோசனை. இந்த எபேசு சபைக்கு மாத்திரமல்ல, தேவ பிள்ளைகளாகிய ஒவ்வொருவருக்கும், சபையின் காலத்தில் வருகிற அத்தனை தேவ பிள்ளைகளுக்கும் அப்போஸ்தலனாகிய பவுல் மூலமாக ஆண்டவர் கொடுக்கிற நல்ல ஆலோசனை தான் இது. நாட்கள் பொல்லாதவைகளானதால் காலத்தை பிரயோஜனப்படுத்தி கொள்ளுங்கள். அப்போது நம்முடைய வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா, இந்த நிருபம் எழுதப்பட்டதான அந்த காலகட்டம் ஒரு பொல்லாத காலமாகத்தான் இருந்தது. சபைகள் துன்பப்படுத்தப்பட்டன. அன்றைக்கு இருந்த கிறிஸ்தவம் ரோம அரசாங்கத்தின் மூலமாக பாதிக்கப்பட்டது. நீரோ மன்னன் மூலமாக சபைகள் பாதிக்கப்பட்டது. யூதர்கள் கொல்லப்பட்டார்கள், தேவ ஜனங்களும் பாதிக்கப்பட்டார்கள். இப்படி பலவிதமான பிரச்சனைகள் நடந்தது. இப்படி போகும் பொழுது காலங்கள் என்றைக்குமே சாதகமாய் சுமூகமாய் மாறும் என்று சொல்ல முடியாது. சபை சரித்திரத்தை நீங்கள் திருப்பி பார்த்தீங்களானால், சபை என்றைக்குமே பல நேரத்தில் உபத்திரமான பாதைகள், கடுமையான சூழ்நிலைகளின் பகுதியிலே கடந்து போகும். ஆனாலும் கூட ஆண்டவராகிய கர்த்தர் சபையை ஒருபோதும் கைவிட்டதில்லை, தேவ ஜனங்களை ஒருபோதும் கைவிட்டதில்லை. அதனால் இந்த நாட்களிலே கர்த்தருக்குள் நாம் நம்மை பாதுகாத்து கொள்ளணும், நாட்களை பிரயோஜனப்படுத்தி கொள்ள வேண்டும். நாட்கள் பொல்லாதவைகளானபடியால் காலத்தை பிரயோஜனப்படுத்தி கொள்ளுங்கள் என்று வேதம் சொல்லுகிறது. காலத்தை நாம் பிரயோஜனப்படுத்தணும். தேவ பிள்ளைகளாகிய நாம் காலத்தை பிரயோஜனப்படுத்த தெரியணும். ஏன்னா இது வந்து இப்படிப்பட்ட முழு ஓய்வு இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா, நம்மை சரியாய் பிரயோஜனப்படுத்த தெரிந்தால்தான் ஆவிக்குரிய வாழ்க்கையிலே நீங்களும் நானும் நிற்க முடியும். இதில் நீங்கள் யோசிச்சு பார்த்தீங்கன்னா, இந்த காலகட்டத்தில் தேவ பிள்ளைகள் பலரை நான் பேசும்பொழுது இதில் ரெண்டு விதமான காரியங்கள் இருக்கிறது. அதாவது சிலருடைய வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா, வேலை செய்து கொண்டிருந்தவர்கள் இப்போ வேலைக்கு போக முடியாத நிலைமையில் இருக்கிறாங்க. அதாவது அவங்க வந்து கட்டாயமாய் அவர்கள் வந்து வீட்டில் இருக்கக்கூடிய, அவர்களுக்கு எந்த விதமான வேலையிலும் ஈடுபட முடியாத ஒரு நிலைமைக்குள் தள்ளப்பட்ட சூழ்நிலையிலே இருக்கிறாங்க. இது ஒரு வகை. இன்னொரு கூட்டம் பார்த்தீங்கன்னா, ஒர்க் அட் ஹோம் என்ற ஒரு கான்செப்டில் வந்து அவர்களுக்கு முன்பை விட அதிகமான சுமை அவர்கள் மேல் சுமத்தப்படுகிறது. அதிகமான வேலையில் அவர்கள் பாதிக்கப்படுகிறார்கள். முன்பு ஆஃபீஸில் போய் ஒர்க் பண்ணும்போது கிடைச்ச நேரத்தை விட இப்பொழுது அவர்களுக்கு கிடைக்கிற நேரம் இன்னும் குறைவாக இருக்குது. அந்த அளவுக்கு அவர்களின் முன்பிலும் அதிகமான சுமை சுமத்தப்படுகிறது. சரி, இப்படி காலங்கள் நமக்கு வந்து மாறுது. ஆனாலும் கூட நாம் ஆண்டவரோடு இருக்கிற காலத்தையும் நமக்கு கிடைக்கிற அந்த காலத்தையும் நேரத்தையும் சரியாக நாம் பயன்படுத்த தெரிந்திருக்க வேண்டும். இதுதான் ஒரு தேவ பிள்ளையின் ஞானமுள்ள இருதயம். எந்த சூழ்நிலையிலேயும் நம்மை நாம் ஆயத்தமாய் சரியாய் நாம் கர்த்தருக்குள் பாதுகாத்து கொள்ள வேண்டும். ஏன்னா நாட்கள் எப்படி வேணால் மாறும், ஆனால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மாறாதவர். அவருடைய வார்த்தைகள் மாறாதது. அவர் சொன்னபடியே சீக்கிரத்தில் அவர் வரப்போகிறார். அவர் வரும் நாளையும் நாளிகையும் அழியாதிருக்கிறபடியால் தேவ பிள்ளைகளாகி நீங்களும் நானும் விழித்திருக்க வேண்டும். காலத்தை பிரயோஜனப்படுத்தி ஆண்டவரோடு இருக்கிற உறவிலே நம்மை ஜாக்கிரதையோடு பாதுகாத்து கொள்ள வேண்டும். அதுதான் ரொம்ப முக்கியமான காரியம். ஆண்டவரோடு இருக்கிற உறவில் நம்மை ஜாக்கிரதையோடு பாதுகாத்துக் கொள்வது தான் இந்த காலத்திலே நாம் மிக கவனத்தோடு செய்ய வேண்டிய விஷயம். சரி, இதை குறித்து, இந்த வசனத்தை குறித்து யோசிக்கும் பொழுது என் உள்ளத்திலே கர்த்தர் பேசுகிற காரியம், இயேசு கிறிஸ்துவே நம்முடைய வாழ்க்கையில் எப்பொழுதுமே முன்மாதிரி. நான் எப்பொழுதுமே சொல்லுவேன், வேதத்திலே ஏராளமான கேரக்டர்ஸ் இருக்கிறாங்க. ஆதாமில் ஆரம்பித்து பார்த்தீங்கன்னா ஏராளமான பைபிள் கேரக்டர்ஸ் இருக்கிறாங்க. நல்ல கேரக்டர்ஸ் இருக்கிறாங்க, கெட்ட கேரக்டர்ஸ் இருக்கிறாங்க. இப்படி பலவிதமான நபர்கள் வேத முழுவதிலும் இருக்கிறார்கள். இதில் பார்த்தீங்கன்னா சில நல்ல தெய்வ மனுஷர்கள் இருக்கிறாங்க, நல்ல ஆவிக்குரிய வாழ்க்கை வாழ்ந்தவர்கள் இருக்கிறாங்க. இவங்களெல்லாம் பார்க்கும்போது அவங்ககிட்ட நம்ம நல்ல விஷயங்களை கற்றுக்கொள்ளலாம். குறிப்பாக நீங்கள் ஆபிரகாம் அப்படி சொல்லி பார்த்தீங்கன்னா, அவருடைய வாழ்க்கையிலே நல்ல விஷயங்கள் நிறைய இருக்குது. அவர் வந்து ஆண்டவர் எப்பொழுதும் பலிபீடத்தை கட்டி கர்த்தரை தொழுது கொள்ளுகிற ஒரு காரியம் இருந்தது. இப்படி நல்ல விஷயம் இருந்துச்சு. அதே நேரத்தில் அந்த ஆபிரகாம் கிட்ட சில தவறான காரியங்களும் கூட நிறையா இருந்தது. அவர் சூழ்நிலைகளுக்கு பயந்து எகிப்துக்கு அவர் போகிறதையும், அங்கே தன்னுடைய மனைவியை சகோதரி என்று சொல்ல வைப்பதையும், இப்படி பல குறைகளும் அவருடைய லைஃப்பில் இருக்கும். இது போல பார்த்தீங்கன்னா நல்ல விஷயங்கள் கெட்ட விஷயங்கள் கலந்துருக்கும். சிலருடைய வாழ்க்கை பார்த்தீங்கன்னா முழுக்க கெட்ட விஷயங்கள் இருக்கும், சிலருடைய வாழ்க்கை பார்த்தீங்கன்னா எல்லாமே நல்லா இருக்கும். இப்போ யோசேப்புடைய வாழ்க்கையில பார்த்தீங்கன்னா ரொம்ப அருமையாக இருக்கும். தானியேலுடைய வாழ்க்கை பாருங்க, ஒரு குறை சொல்ல முடியாது, எல்லாமே நல்லா இருக்கும். சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ வாழ்க்கை பாருங்க, எல்லாமே நல்லா இருக்கும். புதிய ஏற்பாட்டிலே சகரியா எலிசபெத்தை பாருங்க, எல்லாமே நல்லா இருக்கும். இப்படி சில தேவ மனுஷனுடைய வாழ்க்கையெல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாமே நல்லா இருக்கும். யோவான் ஸ்நானகருடைய வாழ்க்கை பாருங்க, ஒரு குறை சொல்ல முடியாது, எல்லாமே நல்லா இருக்கும். இது எல்லாமே நல்லா இருக்கும். ஆனால் நம்ம வந்து பைபிள் கேரக்டர்ஸ் அதில் வந்து நல்லதும் உண்டுது, சில காரியங்கள் எப்படியும் இருக்கும். ஆனால் இவைகளின் நல்லதையும் கெட்டதையும் நாம் பார்த்து எடுத்து கவனித்து நல்லதை எடுத்து கொள்ள வேண்டும். தீமையான காரியங்களை எச்சரிப்போடு நம்முடைய வாழ்க்கையில் வராதபடி பாதுகாத்து கொள்ளணும். ஆனால் இயேசு கிறிஸ்துவை மாத்திரம் அப்படியே நம்முடைய வாழ்க்கையில் உள்வாங்கி கொள்ள வேண்டும். அவர் தான் நமக்கு ரோல் மாடல். நல்லா பாருங்க, நம்முடைய வாழ்க்கைக்கு இருக்கிற ஒரே முன்மாதிரி, ஒரு ரோல் மாடல் யாருன்னு கேட்டீங்கன்னா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மாத்திரம்தான். ஆகையினாலே இந்த காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள் என்று சொல்லும் பொழுது எனக்கு முன்பாக தெரிகிறது இயேசு கிறிஸ்து தான். என்னை பொறுத்த மட்டிலே அவரை போல காலத்தை சரியாய் பயன்படுத்தின நபர் இந்த உலகத்தில் யாருமே இல்லை. அவர் தெய்வம் ஒரு பக்கத்தில், ஆனால் இந்த உலகத்திலே அவர் நூற்றுக்கு நூறு மனிதனாக இருந்தார். ஒரு மனிதன் எப்படி ஒரு ஆவிக்குரியவனாக தன்னை காத்து கொண்டு தனக்கு கொடுக்கப்பட்ட காலத்தை எப்படி சரியாய் பயன்படுத்த வேண்டும் என்பதற்கு இயேசு கிறிஸ்துவை போல சிறந்த ஒரு வாழ்க்கையை யாராலும் வாழ முடியாது. அவரை மாதிரி பர்ஃபெக்டாக காலத்தை பிரயோஜனப்படுத்தின நபரை ஹோல் பைபிளில் யாருமே பக்கத்திலே வர முடியாது. சரியா சொல்ல போனால் அந்த மாதிரி காலத்தை பிரயோஜனப்படுத்தின நபர் ஹோல் பைபிளில் யாருமே க்ளோஸாகவே வர முடியாது. அவ்வளவு தூரம் அவருடைய வாழ்க்கை வித்தியாசமானது. அதாவது டைம் மேனேஜ்மெண்ட்னு சொல்லுவாங்க, நேரத்தை சரியான விதத்தில் மேனேஜ் பண்ணுறது. இதில் அவரை போல சிறந்தவர் யாரும் பைபிளில் கிடையாது. இதை நீங்கள் அவர்கிட்ட மட்டும்தான் கற்றுக்கொள்ள முடியும், வேறு யார்கிட்டையுமே கற்றுக்கொள்ள முடியாது. எத்தனையோ பேர் தன்னுடைய காலத்தை நேரத்தை எவ்வளோ வேஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க. இயேசு கிறிஸ்துவின் வாழ்க்கை பார்த்தீங்கன்னா இந்த உலகத்திலே வெறும் 33.5 வருஷம்தான். அந்த 33.5 வருஷத்திலும் பார்த்தீங்கன்னா 3.5 வருஷம் தான் அவர் ஊழியம் செய்யும்படி அவருக்கு கொடுக்கப்பட்ட காலம். அந்த 3.5 வருஷத்திலே அவர் செயல்பட்டது, அவர் ஊழியம் செய்தது, கடைசியிலே தேவ சித்தத்தின்படி தன்னுடைய ஜீவனை நமக்காக கொடுத்தது, எல்லாமே அந்த 3.5 வருஷத்தோடு அவரது நிறைவடைகிறது. அந்த 3.5 வருஷத்தில் அவர் சாதித்த காரியங்கள் மேலானது. அதுக்கு காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா அவர் காலத்தை சரியாய் பயன்படுத்தினது தான் அவருடைய வெற்றியின் ரகசியம். இன்னைக்கு சொல்றேன், காலத்தை சரியாய் பயன்படுத்துகிறவர்கள் வாழ்க்கையில் என்றைக்குமே வெற்றி பெறுவார்கள். காலத்தை வீணடிக்கிறவர்கள் வாழ்க்கையில் என்றைக்குமே தோல்வியை சந்திப்பார்கள். உங்களுக்கு கொடுக்கப்படுகிற காலத்தை அது எப்படி இருந்தாலும் சரி அதை கரெக்டாக யூஸ் பண்ண உங்களால் முடியும். நீங்கள் சில நிறைய பேர் சொல்கிறது உண்டு, எனக்கு டைமே கிடைக்க மாட்டேங்குது, பைபிள் படிக்க டைம் கிடைக்க மாட்டேங்குது, ஜெபிக்க டைம் கிடைக்க மாட்டேங்குது, சிலருக்கு சர்ச்சுக்கு வர்றதுக்கு டைம் கிடைக்க மாட்டேங்குது, இப்படியெல்லாம் நிறைய பேர் இருக்கிறாங்க. நான் சொல்கிறேன், இது எல்லாமே எந்த சாக்குப்போக்குகளை எல்லாமே ஆண்டவர் ஒருபோதும் ஏற்றுக்கொள்வது கிடையாது. எனக்கு ஜெபிக்க டைம் கிடையாது, பைபிள் படிக்க டைம் கிடையாது, எனக்கு சர்ச்சுக்கு வர்றதுக்கு டைம் இல்லாமல் போகுது, இதெல்லாம் உண்மையாகவே சொல்லுகிறேன், இது தவறான சாக்குப்போக்குகள். இவைகளை எதையுமே ஆண்டவர் கர்த்தர் ஏற்றுக்கொள்வது கிடையாது. ஏன்னு கேட்டீங்கன்னா இயேசு கிறிஸ்துவை போல பிஸியான ஒரு நபர் இந்த உலகத்தில் யாருமே இருக்க முடியாது. கொடுக்கப்பட்ட 3.5 வருஷத்தில் அவரை மாதிரி பிஸியா யாருமே ஒர்க் பண்ண முடியாது. அவளை மாதிரி ஒரு ஹார்ட் ஒர்க்கரை பார்க்கவே முடியாது. கடுமையான உழைப்பாளி அவருடைய வாழ்க்கை. நீங்கள் பார்த்தீங்கன்னா இதிலிருந்து எப்படி ஒரு நேரத்தை ஒரு மனுஷனாக இருந்து கொண்டு ஒருவன் எப்படி கவனமாய் தன்னுடைய நேரத்தை ஃபுல்லாக யூஸ் பண்ணிக்க முடியும் அப்படிங்கிறத அவர் மட்டும்தான் காட்ட முடியும். இப்போது அவர் தன்னுடைய 3.5 வருஷ வாழ்க்கையிலே, இதன் அந்த 3.5 வருஷ வாழ்க்கையை பேசுகிறேன்னா வருஷக்கணக்கில் பேசலாம். இந்த 3.5 வருஷ வாழ்க்கையை உண்மையாகவே மெசேஜை எடுத்து பேசலாம், 4 காஸ்பல் எடுத்து பேசலாம், வருஷக்கணக்கில் பேசலாம், அவ்வளவு விஷயங்கள் இருக்குது. ஆனால் இப்போ உங்களுக்கு ஒரு 1 ஹவரில் அவருடைய டைம் மேனேஜ்மெண்ட்டில் ஒரு ட்ராப், அது ஒரு சின்ன ஒரு துளி, அதை மட்டும் உங்களுக்கு நான் காட்ட போகிறேன். அதில் வந்து முக்கியமானது மட்டும் தான், நிறைய எல்லாத்தையும் பேச முடியாது. லைஃப்பில் வந்து முக்கியமான சில விஷயங்களை அவர் எப்படி மேனேஜ் பண்ணார் அதை மட்டும்தான் 1 மணி நேரத்தில் ஷார்ட்டாக உங்களுக்கு சில விஷயங்களை சொல்ல போகிறேன். நம்ம வாழ்க்கையில் பிரதானமான முக்கியமான சில விஷயங்கள் இப்போ நம்ம வாசிக்கலாம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 6:12 முதலாவது நான் உங்களுக்கு வாசிக்கிறேன். லூக்கா எழுதின சுவிசேஷம் 6:12 இந்த இடத்துல பார்க்கும் பொழுது இயேசு கிறிஸ்து தம்முடைய சீஷர்களை அவர் தெரிந்து கொள்ளப் போகிறார். அதற்கு முன்பாக நடக்கிற காரியம், அந்நாட்களிலே அவர் ஜெபம் பண்ணும்படி ஒரு மலையின் மேல் ஏறி ரா முழுவதும் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணி கொண்டிருந்தார் என்று வேதம் சொல்லுகிறது. அந்நாட்களில் அவர் ஜெபம் பண்ணும்படி ஒரு மலையின் மேல் ஏறி ரா முழுவதும் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணி கொண்டிருந்தார். இங்கே அவர் ரா முழுவதும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ரா முழுவதும் என்றால் என்ன கணக்குன்னு பார்த்தா, யூதர்களுக்கு வந்து பகலுக்கு 12 மணி நேரம் இல்லையோ என்று இயேசு கிறிஸ்துவை கேட்கிறார். அப்படின்னா பகலுக்கு 12 மணி நேரம்னா இரவுக்கு 12 மணி நேரம்னு எடுத்துக்கொள்ள வேண்டியதுதான். அப்போ இரவுக்கு 12 மணி நேரம், ரா முழுவதும் என்றால் 12 மணி நேரம் இடைவிடாத ஜெபம் பண்ணியிருக்கிறார். புரியுதா? நான் ஸ்டாப்பர் 12 hours ப்ரேயர், ஈவினிங் 6 மார்னிங் 6 வரைக்கும் இரவு. யூதர்கள் வந்து ஒரு நாளை 2 பிரிக்கிறாங்க. அப்படி பார்க்கும்போது ஈவினிங் 6 அடுத்த நாள் மார்னிங் 6, இதுதான் ரா முழுவதும். அப்போ ரா முழுவதும் தேவரை நோக்கி ஜெபம் பண்ணா 12 hours அவர் ப்ரே பண்ணியிருக்கார். இந்த காரியத்தை நீங்கள் யோசிச்சு பார்க்கணும். ஏன் இயேசு கிறிஸ்து இந்த இரவு நேரத்தை ஜபத்திற்கு தெரிந்து கொள்ள வேண்டும்? இதே நேரத்தில் இன்னொரு வசனத்தையும் கூட உங்களுக்கு நான் காட்டுகிறேன். மார்க்கு எழுதின சுவிசேஷம் 1:35 உங்களுக்கு வாசிக்கிறேன், கவனியுங்கள். அவர் அதிகாலையில் இருட்டோடு எழுந்து புறப்பட்டு வனாந்தரமான ஒரு இடத்திற்கு போய் அங்கே ஜபம் பண்ணினார். சீமோனும் அவரோடு கூட இருந்தவர்களும் அவரை பின்தொடர்ந்து போய் அவரை கண்டபொழுது, உம்மை எல்லாரும் தேடுகிறார்கள் என்று சொன்னார்கள். அவர்களை அவர் நோக்கி, அடுத்த ஊர்களிலும் நான் பிரசங்கம் பண்ண வேண்டும், ஆதலால் அவ்விடங்களுக்கு போவோம் வாருங்கள், இதற்காகவே புறப்பட்டு வந்தேன் என்று சொல்லி இயேசு கிறிஸ்து புறப்பட்டு வந்ததாக சொல்லுகிறார். இங்கே பார்த்தீங்கன்னா அதிகாலையில் அவர் இருட்டோடே வனாந்தரமான ஒரு இடத்திற்கு சென்று அவர் தனித்து தேவனை நோக்கி ஜெபம் பண்ணினார். இந்த சிச்சுவேஷன் எப்படின்னு கேட்டிங்கன்னா, இயேசு கிறிஸ்து சீஷர்களை ஏற்படுத்திட்டார். அவருடைய ஊழியத்தின் ஆரம்ப கட்டம், பேதுரு வீட்டுக்கு ஒரு நாள் சாயங்காலம் வந்திருக்கிறார். அன்றைக்கு சாயங்காலம் கூடி வந்த ஜனங்களுக்கு ஒரு கூட்டம் நடத்தப்படுகிறது, சுகமளிக்கும் கூட்டம், ஜனங்கள் விடுதலை அடைகிறார்கள். அன்றைக்கு இரவு எல்லாரும் பேதுரு வீட்டிலே தங்கிட்டாங்க. இயேசு கிறிஸ்துவும் மற்ற சீஷர்களும் எல்லாரும் இன்றைக்கி அந்த வீட்டிலேயே ஸ்டே பண்ணுறாங்க. அடுத்த நாள் அதிகாலை நேரம் எல்லாரும் நல்லா தூங்கிட்டு இருக்கிறாங்க. ஆனால் இயேசு கிறிஸ்து அவர் திடீரென்று படுக்கையிலே இருந்து எழுந்து வனாந்தரமான ஒரு இடத்திற்கு ஜெபிக்க போயிட்டார். போனவர் அங்கே ஜெபம் பண்ணிகிட்டே இருக்கார். திடீரென்று எல்லாரும் எழுந்து பார்க்குறாங்க. விடியிற நேரம் எல்லாம் எழுந்து பார்க்குறாங்க. இயேசு கிறிஸ்து படுத்திருந்தவர் காணோம். சரி, பேதுரு தேடிட்டே போகிறான். அவர் இப்படி திடீர்னு சொல்லாமல் எங்கே போயிட்டார், எங்கே போவார்னு தெரியும். நேராக வனாந்தரத்துக்கு போகிறான். அங்கே போய் பார்த்தா அவர் ஜெபம் பண்ணிகிட்ருக்கார். அது அதிகாலையில் உட்காந்து ஜெபம் பண்ணிகிட்ருக்காரு. ஆண்டவர் எல்லாரும் போய் தேடுறாங்க, ஆண்டவர் நீங்கள் சொல்லாமலே இப்படி வந்துட்டீங்களே. இல்லை இல்லை, நான் அடுத்த ஊர்களிலும் பிரசங்கம் பண்ண வேண்டும், அதுக்காகவே நான் புறப்பட்டு வந்தேன், அதுக்காக தான் இப்போ நான் ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறேங்கிறார். அப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா அதிகாலையில் எல்லாரும் தூங்கிட்டு இருக்கிற நேரத்தில், நல்ல இருட்டோடு தூங்கிட்டு இருக்கிற நேரத்தில் இயேசு கிறிஸ்து ஜெபம் பண்ண போயிட்டார். சாயங்காலம் ஆன பொழுது மலையின் மேல் ஏறி ரா முழுவதும் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணார். இன்னொரு வசனத்தையும் காட்டுறேன். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 14:22 பார்த்தீங்கன்னா, 22-28 பார்த்தீங்கன்னா ஒரு சம்பவம் இருக்கிறது. ஆனால் இப்போ அதை ஃபுல்லாக நம்ம படிக்க முடியாது. அங்கே இந்த 14 நான் 22-25 மட்டும் நான் வாசிக்கிறேன், கவனித்துக் கொள்ளுங்கள். இயேசு ஜனங்களை அனுப்பிவிடுகையில் தம்முடைய சீஷர்கள் படவிலே ஏறி தமக்கு முன்னே அக்கறைக்கு போகும்படி அவர்களை துரிதப்படுத்தினார். அவர் ஜனங்களை அனுப்பிவிட்ட பின்பு தனித்து ஜெபம் பண்ண ஒரு மலையின் மேல் ஏறி சாயங்காலமான பொழுது அங்கே தனிமையாக இருந்தார். அதற்குள்ளாக படவு நடுக்கடலிலே சேர்ந்து எதிர்காற்றாய் இருந்தபடியால் அலைகளினால் அலைவுபட்டது. இரவின் 4:00 இயேசு கடலின் மேல் நடந்து அவர்களிடத்திற்கு வந்தார். போதும். இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு சாயங்கால நேரம் இயேசு கிறிஸ்து தம்முடைய சீஷர்களோடு கூட இருக்கிறார். ஊழியம் நடைபெற்றது. நடந்து முடிந்த பின்பு தன்னுடைய சீஷர்களை பார்த்து சொல்கிறார், சீக்கிரம் கிளம்புங்க, சீக்கிரம் கிளம்புங்கன்னு அவங்களை வந்து அவசரப்படுத்தி கிளப்பி அனுப்புகிறார். சொல்லப்போனால் அவர்களை விரட்டாத குறையாக அவரை விட்டு விரட்டினார். கிளம்புங்க, சீக்கிரம் கிளம்பி போட்டில் ஏறி போங்கன்னு துரத்தி விட்டார். எதுக்கு அவர்களை இப்படி அவர் விரட்டாத குறையாக துரத்திய விட வேண்டும்? அவர்களை துரிதப்படுத்தினார். அவங்க கொஞ்சம் கூட தன்னோடு கூட இருக்கிறதே அவர் விரும்பலை. சீக்கிரம் போங்க, என்ன டைம் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கிறீங்க, சீக்கிரம் கிளம்புங்க, ஏன் இவ்வளவு டைம் பண்றீங்கன்னு சொல்லி அவங்களை அவசரப்படுத்தி விரட்டாத குறையாக போட்டில் ஏற்றி அவங்களை டிஸ்போஸ் பண்ணிட்டார். அதான் சொல்ல முடியும், சரியான வார்த்தையாக தான், அத்தனை பேரும் டிஸ்போஸ் பண்ணிட்டார், கிளம்பி போங்க இங்கிருந்து அப்படின்னு அனுப்பிட்டார். எதுக்காக இப்படி பண்ணார்னா, அடுத்த வசனமே சொல்லுகிறது, அவர் ஜனங்களை அனுப்பிவிட்ட பின்பு தனித்து ஜபம் பண்ண ஒரு மலையின் மேல் ஏறி சாயங்காலமான பொழுது அங்கே தனிமையாயிருந்தார். சீஷர்களை ஃபஸ்ட் அனுப்புறாரு, அப்புறம் ஜனங்கள் இருக்கிறாங்க, ஜனங்களை சீக்கிரம் கிளம்புங்க போங்க, எல்லாம் கூட்டம் முடிஞ்சிச்சு கிளம்பி போங்க, நான் உங்களை அனுப்பிவிட்டார். அனுப்பிவிட்டுட்டு இவருடைய அவசரத்தின் காரணம் பைபிளில் போட்டிருக்கு, தனித்து ஜபம் பண்ணும்படி ஒரு மலையின் மேல் ஏறி அங்கே சாயங்காலமான பொழுது அங்கே தனிமையாக இருந்தார். அவருக்கு ஜெபிக்கணுன்ற ஒரு உணர்வு வந்துருச்சுன்னா எதையுமே பார்க்க மாட்டார். அந்த ஃபீல், ஜெபிக்கணும்னு ஒரு ஃபீல் அவருக்கு வந்த உடனே யாரையும் பக்கத்தில் வச்சுக்க மாட்டார். சீஷர்களாக இருந்தாலும் உடனே கிளப்பி டிஸ்போஸ் பண்ணிட்டாரு, ஜனங்களையும் தன்னோடு கூட வைத்து கொள்ளலை, எல்லாரும் சீக்கிரம் போங்கன்னு அனுப்பிட்டார். அவசர அவசரமாக மலை மேலே ஏறுறாரு, ஏறி ஜெபத்தில் உட்கார்றார், ஜெபிக்கிறார். அன்றைக்கு சாயங்காலத்திலிருந்து, சாயங்காலம்னு பார்க்கும்போது ஒரு 6 மணின்னு எடுத்துக்கொள்வோம், அந்த நேரத்திலிருந்து ஜெபிக்க ஆரம்பிக்கிறார். இரவின் 4 ஜாமம் வரைக்கும் ஜெபித்திருந்தார். சீஷர்கள் 12 பேரும் படகுல போயிட்டாங்க. அங்கே எதிர்காற்று அடிக்கிறது, படகு சுழன்று கொண்டிருக்கிறது, தடுமாறுகிறார்கள். இயேசு கிறிஸ்துவின் ஜெப நிலையிலே இருக்கிறாரு. 4வது ஜாமத்திலே அவர் ஜெபத்தை விட்டு எழுந்து கடலின் மேல் நடந்து அவர்களிடத்திற்கு சென்றதாக வேதம் சொல்லுகிறது. நான் ஏற்கனவே சொன்னேன், யூதர்கள் ஒரு நாளை பகலுக்கு 12 மணி நேரம், இரவுக்கு 12 மணி நேரம் என்று 2 பிரிப்பாங்க. அந்த இரவுக்கு 12 மணி நேரம் அதை 4 ஜாமங்களாக பிரிப்பாங்க, அந்த 12 4 பிரிப்பாங்க, 4 ஜாமங்கள். அதாவது ஈவினிங் 6 to 9 முதல் ஜாமம், 9 to 12 ரெண்டாவது ஜாமம், 12 to 3 மூணாவது ஜாமம், 3 to 6 4வது ஜாமம். 4வது ஜாமம்னா இது எப்படின்னா 3 மணிக்கு பிறகு, புரியுங்களா, இரவில் விடிய காலையில் 3 மணிக்கு பிறகு, அது 3:30 இருக்கலாம், 4 மணியாக இருக்கலாம். ஆக மொத்தம் 4வது ஜாமத்தில் அந்த 3 to 6 நடந்திருக்குது. சாயங்காலம் ஜெபிக்க போய் இரவெல்லாம் ஜெபித்து அந்த 3 to 6 அந்த டைமில் அவர் கடலின் மேல் நடந்து சீஷர்களிடத்துல அந்த கொந்தளிக்கிற கடலின் நடுவில் நடந்து போறார். இந்த 3 சம்பவங்களை உங்களுக்கு நான் படித்ததற்கு நோக்கம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 3லேயும் ஒரே ஒரு காரியம், ஒரு ஒற்றுமை இருக்கும். என்னன்னா, இரவு நேரம், எல்லாரும் தூங்கிட்டு இருக்கிற நேரம், அவர் சாயங்காலமான பொழுது மலையின் மேல் ஏறி ரா முழுவதும் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணார், ஜனங்கள்லாம் தூங்கிட்டு இருக்கிற நேரம். அடுத்தது அதிகாலையில் இருட்டோடு எழுந்து வனாந்தரமான ஒரு இடத்திற்கு சென்று தனித்து ஜெபம் பண்ணார், எல்லாரும் தூங்கிட்டு இருக்கிறாங்க, இவர் மட்டும் ஜெபிக்க போயிட்டார். சீஷர்களை சாயங்கால நேரத்திலே அனுப்பிவிட்டு ஜனங்களையும் அனுப்பிட்டு அந்த சாயங்காலத்தில் ஜெபிக்க மலையின் மேல் ஏறி கிட்டத்தட்ட பார்க்கும் பொழுது 9-10 மணி நேரத்துக்கு மேலே ஜெபிச்சுட்டு இருக்கிறார். ஏன்னா 4வது ஜாமம்னா 9 hours மேலே ஆயிடுச்சுன்னு அர்த்தம். அப்போ 10 hours மேலே கிட்டத்தட்ட ஒரு 10 மணி நேரமாக ஜெபிச்சுட்டு இருக்கிறார். இயேசு கிறிஸ்து இப்படி இந்த எல்லாரும் தூங்குகிற நேரத்தை அவர் ஜெபத்திற்கென்று எப்பொழுதுமே அவர் பிரித்து தன்னை தனிமைப்படுத்தி கொள்ளுகிறதில் அவர் கவனமாயிருந்தார். இதுதான் ரொம்ப அருமையான காரியம். இன்னைக்கு இந்த தனிமைப்படுத்தி கொள்ளுதல், இந்த வார்த்தை எல்லாம் ரொம்ப ஃபேமஸான வார்த்தையை போச்சு, தனிமைப்படுத்துங்கள், தனிமைப்படுத்துங்கள். இது இன்னைக்கு உலக சொல்ற வார்த்தை, இன்னைக்கு ஃபேமஸ் ஆயிடுச்சு. நான் சொல்றேன், இயேசு கிறிஸ்துவுக்கு தான் இந்த தனிமைப்படுத்துதலை குறித்து முதல் முதல் அவர் தான் இதை கற்றுக் கொடுத்தது. அவர் தான் தனிமைப்படுத்திக் கொள்ளுங்கள், தனிமைப்படுத்திக் கொள்ளுங்கள். இன்னைக்கு உலகம் சொல்லுகிற தனிமைப்படுத்திக் கொள்ளுங்கள் என்பது வேறு, ஆனால் இயேசு கிறிஸ்து காண்பிக்கிற தனிமைப்படுத்திக் கொள்ளுகிறது என்பது வேறு. இயேசு கிறிஸ்துவின் தனிமைப்படுத்திக் கொள்ளுதல் அவருடைய லைஃப்ல இருந்துச்சு. அடிக்கடி தன்னை தனிமைப்படுத்திக் கொண்டார், சீஷர்களை விட்டு தன்னை தனிமைப்படுத்திக் கொண்டார், ஜனங்களை விட்டு தன்னை தனிமைப்படுத்திக் கொண்டார், சூழ்நிலைகளை விட்டு தன்னை தனிமைப்படுத்திக் கொண்டார், எல்லாத்தையும் விட்டு தனிமைப்படுத்திட்டார். நான் நிறைய சொல்லிட்டே போகலாம். இன்னொரு வசனத்தை கூட நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்க, லூக்கா எழுதின சுவிசேஷம் 5வது அதிகாரம் 15-16 ஆகிய 2 வசனங்களை உங்களுக்கு வாசிக்கிறேன், கேளுங்கள். அப்படியிருந்தும் அவருடைய கீர்த்தி அதிகமாய் பரம்பிற்று, திரளான ஜனங்கள் அவருடைய உபதேசத்தை கேட்பதற்கும் அவராலே தங்கள் பிணிகள் நீங்கி சௌக்கியமடைவதற்கும் கூடி வந்தார்கள். அவரோ வனாந்திரத்தில் தனித்து போய் ஜபம் பண்ணி கொண்டிருந்தார். தனிமைப்படுத்தினார் பாருங்க. அவரோ வனாந்திரத்தில் தனித்து போய் ஜபம் பண்ணி கொண்டிருந்தார். இதான் தனிமைப்படுத்துதல். தேவ பிள்ளைகளுக்கு தனிமைப்படுத்தல்னா என்னன்னு தெரியணும். இங்க 1.5 மீட்டர் டிஸ்டன்ஸ் இருக்கிறது, இதுக்கு பேர் தனிமைப்படுத்துதல் கிடையாது. உங்களை உலகத்தை விட்டு தனிமைப்படுத்த தெரிய வேண்டும். அதான் உண்மையான தனிமைப்படுத்துதல் இல்லையா? இன்னைக்கு உலகம் சொல்ற தனிமைப்படுத்தல் 1.5 மீட்டர் டிஸ்டன்ஸ்ல இல்லைங்கன்றாங்க. ஆனா ஆண்டவர் சொல்றது, உலகத்தின் சூழ்நிலைகளை விட்டு தனிமைப்படுத்திக் கொள்ளுங்கள். ஜனங்களுடைய மனுஷ சஞ்சாரத்தை விட்டு தனிமைப்படுத்திக் கொள்ளுங்கள். தூங்குகிற கூட்டத்தை விட்டு உங்களை தனிமைப்படுத்திக் கொள்ளுங்கள். வெட்டி வார்த்தைகளை பேசி வீண் வார்த்தைகளை பேசுகிற ஜனங்களை விட்டு உங்களை தனிமைப்படுத்திக் கொள்ளுங்கள். உண்மையிலேயே தனிமைப்படுத்திக் கொள்ளுதல் என்பது இதுதான். தேவ பிள்ளைகளுக்கு தனிமைப்படுத்திக் கொள்ளுதல் இதுதான் கத்துக்கணும். இயேசு கிறிஸ்து என்னைக்குமே தன்னை தனிமைப்படுத்திக் கொண்டார். எப்படி? உலகத்தை விட்டு, சூழ்நிலைகளை விட்டு, பொது ஜனங்கள். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நிறைய ஜனங்கள் வியாதியோடு, பிசாசு பிடியோடு வந்திருக்கிறாங்க. அவருடைய உபதேசத்தை கேட்க வந்திருக்கிறாங்க. இந்த ஜனங்களை விட்டு தன்னை தனிமைப்படுத்தி கொண்டார். சீஷர்களை விட்டு தன்னை தனிமைப்படுத்தி கொண்டார். சீஷர்கள் கூட இருக்கிறாங்க, அவங்களை எல்லாரையும் அனுப்பிவிட்டு தனியாக மலையின் மேல் ஏறினார். அதாவது சீஷர்கள் என்பது எதை குறிக்கிறது? க்ளோஸ் சர்க்கிள். பப்ளிக்கை விட்டு தனிமைப்படுத்தி கொண்டு ஜெபிக்க வாருங்கள். அடுத்தது உங்களுக்கு க்ளோஸ் சர்க்கிள் ஒன்று இருக்குது பாருங்க, அந்த க்ளோஸ் சர்க்கிளை விட்டு உங்களை தனிமைப்படுத்திக் கொள்ளுங்கள். அதான் சீஷர்களை விட்டு தன்னை தனிமைப்படுத்தி கொண்டார். க்ளோஸ் சர்க்கிளை விட்டு தன்னை தனிமைப்படுத்தி கொண்டார். அடுத்தது அதிகாலையில் இருட்டோடு எழுந்து வனாந்திரமான ஒரு இடத்துக்கு போனார். எல்லாரும் அவர் பக்கத்தில் படுத்து தூங்கிட்டு இருக்கிறாங்க, இவர் மட்டும் எழுந்து போயிட்டார். தூங்குகிற கூட்டத்தை விட்டு உங்களை தனிமைப்படுத்திக் கொள்ளுங்கள். இன்னைக்கு பாருங்க, உங்களை கூட இருப்பாங்க தூங்குற கூட்டம், அதுங்க ஜெபிக்காது. தூங்குற கூட்டம் ஒன்று இருக்கும், அவங்களும் விசுவாசி தான், அவங்களுக்கு கர்த்தரை அறிஞ்சவங்க தான். ஆனால் தூங்குற கூட்டம், இந்த கூட்டத்துக்கு தூங்குறது தான் பிடிக்கும். ஓய்வெடுத்து இவங்க வந்து ஆவிக்குரியவங்களாக இருக்க மாட்டாங்க. தூங்குற கூட்டம், தூங்குற கூட்டத்தை விட்டு உங்களை தனிமைப்படுத்தி கொண்டு நீங்கள் போங்க. நல்லா கவனிங்க, மற்றவங்களாம் நிம்மதியாக தூங்குறாங்க, ஆனால் இவருக்கு ஒரு விஷன் இருக்குது. அடுத்த ஊர்களிலே நான் பிரசங்கம் பண்ண வேண்டும். உங்களுக்கு ஒரு விஷன் இருக்கணும் என்றைக்குமே. அந்த விஷனோடு தூங்குற கூட்டத்தை விட்டு தனிமைப்படுத்திக் கொள்ளுங்கள். ஆவிக்குரிய வாழ்க்கையிலே தூங்குகிறவர்களோடு நீங்க இருக்காதீங்க. ஆவிக்குரிய வாழ்க்கையிலே தூங்குகிற கூட்டத்தை விட்டு உங்களை தனிமைப்படுத்திக் கொள்ளுங்கள். இன்னைக்கு விசுவாசிகள் என்ற பேரில் கூட சொல்றேன், எத்தனையோ பேர் இருப்பாங்க தூங்குற கூட்டம். அவங்க ஆவிக்குரிய வாழ்க்கையில் நிர்விசாரிகள். நான் சொல்றேன், அந்த நிர்விசாரிகளை விட்டு உங்களை தனிமைப்படுத்திக் கொள்ளுங்கள். ஏன் தெரியுமா உங்களை தனிமைப்படுத்த ஆண்டவர் சொல்றாரு? நீங்க ஜெபிக்கணும்னா இவங்க எல்லாத்தையும் விட்டு நீங்க உங்களை தனிமைப்படுத்தணும். நல்லா பாருங்க, ஒவ்வொரு சம்பவமும் அவரை தன்னை தனிமைப்படுத்திக் கொண்டதின் நோக்கத்தை அழகாக காட்டுது. ஒவ்வொரு சம்பவமும் அதுதான் காட்டுது. தூங்குற கூட்டத்தை விட்டு தனிமைப்படுத்திக் கொண்டார். சீஷர்களை விட்டு, க்ளோஸ் சர்க்கிளை விட்டு தனிமைப்படுத்திக் கொண்டார். அது மாத்திரமல்ல, பப்ளிக்கை விட்டு தன்னை தனிமைப்படுத்திக் கொண்டார். அவரிடத்திலே எதிர்பார்த்து பிரசங்கத்தை கேட்கும் வியாதி சுகமாக வந்த கூட்டத்தை விட்டு தனிமைப்படுத்திக் கொண்டார். தனிமைப்படுத்திக் கொள்ளுதலின் உண்மையான அர்த்தத்தை உலகத்துக்கு காண்பித்தவர் இயேசு கிறிஸ்து. ஏன் உங்களை தனிமைப்படுத்த வேண்டும்? ஜெபிக்கிறதற்காக. உங்களை தனிமைப்படுத்திக் கொள்ளுங்கள். ஏன்? ஆண்டவரை தேடுவதற்காக. உங்களை தனிமைப்படுத்திக் கொள்ளுங்கள். ஏன்? கர்த்தரோடு இணைந்திருப்பதற்காக. நல்லா கவனிங்க, உங்களை தனிமைப்படுத்திக் கொள்ளுங்கள். நீங்கள் உங்களை தனிமைப்படுத்தினாதான் ஆண்டவரோடு க்ளோஸாக போக முடியும். உலகம் சொல்லுகிற தனிமைப்படுத்துதல் வேறு, உங்களை நீங்கள் தனிமைப்படுத்திக் கொள்ளுகிற காரியம் வேறு. எல்லாரும் ஓய்வெடுக்கிற நேரம் ஆண்டவர் தன்னை பிதாவோடு தனிமைப்படுத்திக் கொண்டு பிதாவோடு ஐக்கியமானார். இன்றைக்கு சொல்லுகிறேன், உங்கள் வாழ்க்கையின் பிரதான நோக்கம் என்ன? உலகத்தை விட்டு தனிமைப்படுத்திக் கொண்டு ஆண்டவரோடு உங்களை இணைத்துக் கொள்ளுங்கள். இதுதான் ஆண்டவர் நம்மகிட்ட சொல்றது. உலகத்தை விட்டு தனிமைப்படுத்திக் கொண்டு ஆண்டவரோடு உங்களை இணைத்துக் கொள்ளுங்கள். இதெல்லாம் நான் தெய்வ பிள்ளைகள் கற்றுக்கொள்ளணும். உண்மையாக சொல்கிறேன், நீங்கள் ஆண்டவரோடு க்ளோஸாக நீங்கள் ரொம்ப இருக்கணும்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ் இருக்கக்கூடாது. நான் ஓப்பனாக சொல்கிறேன், ஃப்ரெண்ட்ஸ் இருக்கக்கூடாது. எனக்கு நான் தைரியமாக சொல்லுவேன், இன்றைக்கி எனக்கு வந்து ஒரு சிலர்கிட்ட நான் பழகிறேன், பழகினா கூட ஒரு ஜபத்துக்கு அவ்வளோதான். ஃப்ரெண்ட்ஸுன்னு எனக்கு யாருமே கிடையாது. இப்போ ஃப்ராங்காக சொல்லப்பட ஒரு ஃப்ரெண்டு கூட கிடையாது. பழகுவேன் அந்த ஆவிக்குரிய செட்டப்புக்கு, அவ்வளோதான். மற்றபடி இவங்களோடு பேசிக்கிட்டே இருக்கணும், இவங்களோட பழகிட்டே இருக்கணும், ஒரு ஃப்ரெண்டு கூட கிடையாது. உங்களை நீங்கள் அப்படி தனிமைப்படுத்தி கொண்டால்தான் உங்கள் வாழ்க்கையில் ஒரு தரிசனத்தோடு ஆண்டவருடைய பாரத்தோடு அது டிஸ்டர்ப் ஆகாதபடி நீங்கள் முன் செல்ல முடியும். உங்களை டிஸ்டர்ப் பண்ணுறதுக்கு எத்தனையோ பேர் இருப்பாங்க, ஜாக்கிரதையாக இருக்கணும். உங்கள் க்ளோஸ் சர்க்கிள் உங்களை டிஸ்டர்ப் பண்ணும். அந்த இடத்துல சீஷர்களை பாருங்கள், அவர் க்ளோஸ் சர்க்கிள் தான், ஆனால் அவங்கள வந்து சீக்கிரமாக போக துரத்தி விட்டுட்டு அவர் தன்னை தனிமைப்படுத்திட்டார். ஏன் தெரியுமா? இந்த சீஷர்கள் கூட இருந்தாலும் சும்மா இருக்க மாட்டாங்க, ஏதாவது ஒன்று கேட்டுக்கிட்டே இருப்பாங்க, ஏதாவது அவங்களுக்குள்ள பிரச்சனை போடுவாங்க, அதை சால்வ் பண்ண வேண்டியிருக்கும், அல்லது இவங்கள்ட ஏதாவது இவங்கள்ட்ட ஏதாவது கேட்பாங்க, டைம் டிஸ்டர்ப் பண்ணிவிடுவாங்க, வேஸ்ட் பண்ண வச்சுருவாங்க. அதனால தான் நான் சொல்கிறேன், க்ளோஸ் சர்க்கிள் கூட நம்மளை யாருமே வச்சுக்கூடாது. ஆண்டவரோடு உங்களை க்ளோஸ் சர்க்கிளில் வச்சுக்கோங்க. அதுதான் இன்றைய தனிமைப்படுத்துதல். இயேசு கிறிஸ்து டைம் மேனேஜ்மெண்ட் எப்படி வைக்கிறார் பாருங்கள். எல்லாத்தையும் கட் பண்ணி பிதாவோடு தன்னை தனிமைப்படுத்தி கொண்டு தன்னுடைய நேரத்தை அப்படி தான் அவர் சம்பாதிச்சார். நல்லா பாருங்கள், நேரம் தானாகி வராது. இன்றைக்கி நிறைய பேருக்கு நேரம் இல்லை, ஜெபிக்க நேரம் இல்லை, பைபிள் படிக்க நேரம் இல்லை, ஜெபிக்கிறதுக்கு நேரம் இல்லை. இப்போ நான் ஜெபத்தை பற்றி தான் பேசிகிட்டு இருக்கிறேன். ஜெபிக்க நிறைய பேருக்கு நேரம் இல்லை, நேரம் வராது, உங்களுக்கு கிடைக்காது. அன்லஸ் நீங்கள் உங்களை தனிமைப்படுத்தினாலொழிய, நேரத்தை நீங்கள் சம்பாதித்தாலொழிய உங்களுக்கு நேரம் வராது. புரியுதா? பணத்தை நீங்கள் சம்பாதிச்சாலொழிய உங்களுக்கு பணம் வரதில்லைல்ல. அதே போல தான் சொல்கிறேன், நேரத்தை நீங்கள் சம்பாதிச்சாலொழிய உங்களுக்கு நேரம் கிடைக்காது. சம்பாதிக்கணும், புரியுதா? அதுக்கு சம்பாதிக்க, நேரத்தை சம்பாதிக்கணும். சிலதெல்லாம் தனிமைப்படுத்தி, சிலதெல்லாம் ஒதுக்கி, சிலருடைய காரியங்கள் எல்லாம், சிலரெல்லாம் ஓவர் டாக்கட்டி வைப்பாங்க, அவங்கள எல்லாத்தையும் கட் பண்ணி உங்களை தனிமைப்படுத்தினால் மட்டும்தான், நீங்கள் நேரத்தை சம்பாதித்தால் மட்டும்தான் நீங்கள் பிதாவோடு ஜெபத்திலே அவரோடு நெருங்கி வர முடியும். தனிமைப்படுத்தி கொள்ளுங்கள், நேரத்தை சம்பாதியுங்கள். எதற்காக? காலத்தை பிரயோஜனப்படுத்தி ஜெபிக்க பழகுங்கள். ஜெபிக்கிறதற்காக உங்கள் காலத்தை பிரயோஜனப்படுத்துங்கள், மற்றதெல்லாம் ஒதுக்கி தள்ளிடுங்க. சரி, ரெண்டாவது, இயேசு கிறிஸ்துவின் வாழ்க்கையிலே அவர் எப்படி தன்னுடைய வாழ்க்கையிலே நேரத்தை அவர் கவனமாய் யூஸ் பண்ணார், பயன்படுத்தினார். லூக்கா எழுதின சுவிசேஷம் 2:46 உங்களுக்கு நான் வாசிக்கிறேன். லூக்கா எழுதின சுவிசேஷம் 2:46 மூன்று நாளைக்கு பின்பு அவர் தேவாலயத்தில் போதகர் நடுவில் உட்கார்ந்திருக்கவும் அவர்கள் பேசுகிறதை கேட்கவும் அவர்களை வினாவவும் கண்டார்கள். அவர் பேச கேட்ட யாவரும் அவருடைய புத்தியையும் அவர் சொன்ன மாறுத்தரங்களையும் குறித்து பிரமித்தார்கள். தாய் தகப்பன்மாரும் அவரை கண்டு ஆச்சரியப்பட்டார்கள். அப்பொழுது அவருடைய தாயார் அவரை நோக்கி, மகனே, ஏன் எங்களுக்கு இப்படி செய்தாய்? இதோ உன் தகப்பனும் நானும் விசாரத்தோடே உன்னை தேடினோமே என்றாள். அதற்கு அவர், நீங்கள் ஏன் என்னை தேடினீர்கள்? என் பிதாவுக்கு அடுத்தவைகளில் நான் இருக்க வேண்டியதென்று அறியீர்களா என்றார். இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா, இயேசு கிறிஸ்து மீண்டும் தனிமைப்படுத்தி கொண்டார். 43 பார்த்தீங்கன்னா, 42 நான் வாசிக்கிறேன். அவருக்கு 12 பொழுது அவர்கள் அந்த பண்டிகை முறையின்படி எருசலேமுக்கு போய் பண்டிகை நாட்கள் முடிந்து திரும்பி வருகிற பொழுது பிள்ளையாகி இயேசு எருசலேமிலே இருந்து விட்டார். இது அவருடைய தாயாருக்கும் யோசேப்புக்கும் தெரியாதிருந்தது. பிள்ளையாகி இயேசு எருசலேமிலே இருந்து விட்டார், தன்னை தனிமைப்படுத்தி கொண்டார். இந்த இடத்துல பார்க்கும் பொழுது 3 பிறகுதான் அவரை சந்திக்கிறார்கள். 4 தன்னை தனிமைப்படுத்தி கொண்டார் இயேசு கிறிஸ்து. 4 தன்னை தனிமைப்படுத்தினார். யார்கிட்டிருந்து? பெற்ற தாயினிடத்திலிருந்து, வளர்ப்பு தகப்பனான யோசேப்பினிடத்திலிருந்து, உடன் பிறந்த சகோதர சகோதரிகளிடத்திலிருந்து, உறவின் முறையாரிடத்திலிருந்து, எல்லார்கிட்டிருந்து தன்னை தனிமைப்படுத்தி கொண்டார். பாருங்க, 12 இந்த தனிமைப்படுத்துதல் அவருக்கு தெரிஞ்சிருந்துச்சு. இயேசு கிறிஸ்துக்கு அந்த 12 தனிமைப்படுத்துதல். யோசிச்சு பாருங்க, இந்த 12 அவர் இதில் வந்து எவ்வளோ தூரம் அதில் டைம் மேனேஜ் பண்ணுறாரு பாருங்க. தனிமைப்படுத்துதல் அன்னைக்கு அவர் கற்றுக்கொண்டார். அதை நமக்கு 12 கற்றுக் கொடுக்கிறார். நம்ம வாழ்க்கையினு யோசிச்சு பாருங்க, எதுக்காக அவர் இந்த நேரத்தில் தன்னை தனிமைப்படுத்தி கொள்ளணும்? இந்த இடத்துல அவர் தன்னை தனிமைப்படுத்தி கொள்ளுகிற விஷயத்தை யாருக்குமே சொல்லலை. பிள்ளையாகி இயேசு எருசலேமில் இருந்து விட்டார். இது அவருடைய தாயாகிய மரியாளுக்கும் யோசேப்புக்கும் தெரியாது இருந்தது. தெரிஞ்சால் தனிமையாக இருப்பதற்கு விட மாட்டாங்க, சொல்லிட்டு போனால் விட மாட்டாங்க, சொன்னால் விட மாட்டாங்க. தெரிஞ்சதுனால சொல்லாமலே தன்னை தனிமைப்படுத்தி கொண்டார். ஏன் அவர் தனிமைப்படுத்தி கொண்டார்? அவர் பின்னால் சொல்றாரு, நான் என் பிதாவுக்கு அடுத்தவைகளில் இருக்க வேண்டியது என்று அறியீர்களா? நல்லா கவனிக்கணும், உலகம் அவரை தேடுகிறது. தாயாகிய மரியாள் தேடுகிறாள், வளர்ப்பு தகப்பன் யோசேப்பு தேடுகிறார், உறவினர்கள் தேடுகிறார்கள், எல்லாரும் தேடுறாங்க. ஆனால் அவர் யாரை தேடுறார்னு பார்த்தீங்கன்னா, அவர் பிதாவை தேடி போயிட்டார். பிதாவின் சமூகத்தில், நான் என் பிதாவுக்கு அடுத்தவைகளில் இருக்க வேண்டியது என்று அறியீர்களா? நான் என் பிதாவுக்கு அடுத்தவைகளில் இருக்கணும். அப்ப பிதாவுக்குரிய காரியங்கள் இன்னைக்கு உலகத்தில் நீங்க யோசிச்சு பாருங்க, உங்களுக்கு எத்தனையோ காரியங்கள் இருக்குது, உங்களுக்கு அடுத்தவைகள் இருக்குது, உங்கள் சொந்த விஷயம் இருக்குது, உங்கள் குடும்பத்துக்கு அடுத்தவைகள் இருக்குது இல்லையா? உங்க குடும்பத்துக்கு நீங்க செய்ய வேண்டிய காரியம் இருக்குது, உங்கள் வேலை ஸ்தலத்திற்கு அடுத்தவைகள் இருக்குது, நீங்க ஒர்க் பண்ண இடத்துக்காக செய்ய வேண்டிய காரியம் இப்படி எத்தனையோ இருக்குது இந்த உலகத்தில் இருக்கு. ஆனால் இதுக்கு மேல ஒன்று இருக்குது, அது என்ன? என் பிதாவுக்கு அடுத்தவைகள். உங்களுக்கு அடுத்தவைகளா, உங்கள் குடும்பத்துக்கு அடுத்தவைகளா, உங்கள் வேலை ஸ்தலத்திற்கு அடுத்தவைகளா, பிதாவுக்கு அடுத்தவைகளா? யோசிக்கணும். எதற்காக நீங்கள் வாழுகிறீர்கள்? எல்லாமே முக்கியம்தான், நான் எதையுமே வீண் சொல்லலை. ஏன்னா அந்த 4 நாட்களுக்கு பிறகு தன் மறுபடியும் அவர் தன் தாயோடும் உறவினரோடும் சேர்ந்து வந்தார். ஆனால் ஒரு 4 நாட்களை விசேஷமாய் தனிமைப்படுத்தி கொள்வதற்கு அவர் கவனமாக இருந்தார். நீங்கள் யோசிச்சு பாருங்க, ஒரு 12 வயசு பையன் வாழ்ந்துட்டு இருக்கிறது நாசரேத்து, எருசலேமுக்கு போய் அங்கே தான் தேவாலயம் இருக்கிறது, அங்கே வேதத்தை தேறினவர்கள், வேதத்தில் தேறின தேவ மனுஷர்கள், அதாவது சொல்லப்போனால் வேத பாரகர்கள் இருக்கிறாங்க, போதகர்கள் இருக்கிறாங்க. இந்த 12 வயசு பையன் எருசலேமுக்கு நாசரேத்திலிருந்து புறப்பட்டு தனியாக போகணுன்னா அது வாய்ப்பு இல்லை, புரிதுகளா? வாய்ப்பு கிடையாது. யோசேப்புகிட்ட கேட்டு, நான் போய் கொஞ்ச நாள் பைபிள் படிக்கணும், அதனால் என்னை கொஞ்சம் எருசலேமுக்கு கூட்டிகிட்டு போங்க, ஒரு 4 நாள் அங்கே தனியாக இருந்து பைபிள் படிச்சுட்டு வரேன் அப்படின்னா, யோசேப்பு, அப்பா என் வீட்டில் நிறைய வேலை இருக்காது, கவனி அப்படின்னு இருப்பார். மரியாள்கிட்ட சொன்னால், இந்த 12 வயசுல உனக்கு என்ன அவ்வளோ பெரிய பக்தி, பைபிள் படிக்கணும், அப்புறம் படிச்சுக்கலாம், வேதத்தை அப்புறம் படிச்சுக்கலாம், இந்த 12 வயசுல உனக்கு என்ன அவசரம், பின்னால் படிச்சுக்கோ அப்படின்னு சொல்லி மரியாள் உட்கார வச்சுருப்பாங்க, பிடிச்சி உட்கார வச்சுருப்பாங்க. பார்த்தார், இவர் கேட்டால் யாரும் பெர்மிஷன் கொடுக்க மாட்டாங்க, யாரும் கூட்டிகிட்டும் போக மாட்டாங்க, டைமுக்காக வெயிட் பண்ணிகிட்டே இருந்தார். ஒரு கட்டம் வந்துச்சு, பண்டிகைக்காக எல்லாரும் எருசலேமுக்கு போக வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்துச்சு. பார்த்தார், இதுதான் நல்ல வாய்ப்பு. பண்டிகைக்காக போகும்போது குடும்பத்தோடு போனார், முடிஞ்சது எல்லாரும் திரும்பி வரும்போது யாருக்கும் தெரியாமல் அப்படியே தேவாலயத்துக்குள்ளே போயிட்டார், யார்கிட்டையும் சொல்லலை. ஒரு பக்கம் குடும்பம் அவரை தேடுகிறது, ஒரு பக்கம் பிதா என்னுடைய வேலைன்னு ஒன்று இருக்குதுப்பான்னு சொல்கிறார், பார்க்குறார் எதுக்கு ப்ரையாரிட்டி கொடுக்கணும். ஒரு பக்கம் உலகம் அவர் இழுக்கிறது, இன்னொரு பக்கம் பிதா எனக்கு அடுத்தவைகளில் நீ இருக்கணும்னு சொல்கிறாரு. பிதாவுக்கு அடுத்தவைகள் அதுதான் நிரந்தரமானது, நித்தியமானது, அதுதான் நம்முடைய வாழ்க்கைக்கு எல்லாவற்றையும் விட மேலானது என்பதை புரிந்து அவர் தன்னை தனிமைப்படுத்தி கொண்டு 4 நாட்கள் வேதத்தை ஆழமாய் கற்றுக்கொள்வதற்காக தன்னை தனிமைப்படுத்தி கொண்டு அந்த நேரத்தை அந்த நாட்களை செலவு செய்தார். நல்லா கவனிக்கணும், உங்களை தனிமைப்படுத்தி கொள்ளுங்கள். எதுக்கு தெரியுமா? உங்களை தனிமைப்படுத்தி கொள்ளுங்கள், வேதத்தை ஆழமாய் கற்றுக்கொள்வதற்கு உங்களை தனிமைப்படுத்தி கொள்ளுங்கள். அதற்காக உங்களை தனிமைப்படுத்தி கொள்ளணும். உலகம் வந்து உங்களுக்கு பர்மிஷன் கொடுக்காது, புரியுதுங்களா? உங்களுக்கு நல்லா கவனிங்க, உலகம் உங்களுக்கு பர்மிஷன் கொடுக்காது. நீங்கள் உங்கள் அப்பா அம்மாட்ட போய் நான் 4 நாள் ஃபுல்லாக உட்காந்து பைபிள் படிக்க போகிறேன்னா ஒத்துக்க மாட்டாங்க. உங்கள் கணவர்கிட்ட உங்கள் மனைவிகிட்ட போய் 4 நாள் உட்காந்து பைபிள் படிங்க படிக்க போகிறேன் அப்படின்னா ஒத்துக்க மாட்டாங்க. சூழ்நிலைகள் எதுவுமே உங்களுக்கு அனுமதிக்காது, ஏன்னா உலக கடமைகள் இருக்குது, அதெல்லாம் இழுக்கும். ஆனால் அதன் நடுவிலே உங்களை நீங்கள் தனிமைப்படுத்தி கொள்ளணும், வேதத்தை ஆழமாய் கற்றுக்கொள்வதற்கு, வேதத்தை படிப்பதற்கு உங்களை தனிமைப்படுத்தி கொள்ளுங்கள். உங்கள் டைமை நீங்கள் பலவந்தமாக எடுங்க. உங்களுக்கென்று ஒரு நேரத்தை வேதத்தை ஆழமாய் கற்றுக்கொள்வதற்கு, வேதத்தோடு நேரத்தை செலவிடுவதற்கு உங்களை நீங்கள் தனிமைப்படுத்தி கொள்ள வேண்டும். வேதத்தோடு நேரத்தை முழுவதுமாய் செலவு செய்வதற்கு அந்த டைம் நீங்கள் மேனேஜ் பண்ணி உங்களை தனிமைப்படுத்தி கொண்டு வேதத்தை கற்கிறவளாய் மாறணும். நான் சொல்கிறேன், பைபிள் வந்து ஒரு பொக்கிஷம், பைபிள் வந்து ஒரு மிகப்பெரிய சமுத்திரம். இதன் ஆழத்தை இதுவரைக்கும் யாருமே கண்டது கிடையாது, புரிதுங்களா? அப்போஸ்தலனாகிய பவுல் வேதத்தை எவ்வளவு தூரம் அவர் கற்ற மனுஷன், அவர் கர்த்தரை அறிகிறதற்கு முன்னாலேயே வேதத்தை தேறின மனுஷன், ஆனாலும் கூட நான் முற்றிலும் தேறினவனானேன் என்று சொல்லி அவரே சொல்ல முடியல. இந்த பவுல் நிருபங்கள் எல்லாம் ஆழமான காரியங்கள். அதை குறித்து பேதுரு ஒரு காரியத்தை சொல்றாரு பாருங்க, பவுலை பத்தி தன்னுடைய நிருபத்தில் சொல்றாரு பாருங்க, 2 பேதுரு 3:15-16 நான் வாசிக்கிறேன், கவனியுங்கள். மேலும் நம்முடைய கர்த்தரின் நீடிய பொறுமையை ரட்சிப்பென்று எண்ணுங்கள். நமக்கு பிரியமான சகோதரனாகிய பவுலும் தனக்கு அருளப்பட்ட ஞானத்தினாலே இப்படியே உங்களுக்கு எழுதியிருக்கிறான். எல்லா நிருபங்களிலேயும் இவைகளை குறித்து, அதாவது இயேசு கிறிஸ்துவின் வருகை குறித்து பேசியிருக்கிறான். அவன் சொன்னவைகளில் சில காரியங்கள் அறிகிறதற்கு அரிதாயிருக்கிறது. கல்லாதவர்களும் உறுதியில்லாதவர்களும் மற்ற வேத வாக்கியங்களை புரட்டுகிறது போல தங்களுக்கு கேடு வரத்தக்கதாக இவைகளையும் புரட்டுகிறார்கள்ங்கிறார் பேதுரு. தன்னுடைய நிருபத்தில் பவுலை பற்றி மென்ஷன் பண்ணுறாரு. ஒவ்வொரு நிருபத்திலையும் கிறிஸ்துவின் வருகை பற்றி எழுதுகிறாரு. அவர் எழுதுகிற காரியங்களை அறிகிறதற்கு அரிதாக இருக்குது, அவர் எழுதுறது எனக்கு புரிய மாட்டேங்குதுங்கிறார். ஒரு சீனியர் அப்போஸ்தலன் பேதுரு பவுல் எழுதுனது புரியலங்கிறார். யோசிச்சு பாருங்க, ஒரு சீனியரான ஒரு அப்போஸ்தலனுக்கு புரியல, வேதத்தை எனக்கு புரிய மாட்டேன், அவர் எழுதுனது என்னால் புரிய முடியலங்கிறார். அதுதாங்க வேதத்தின் ஆழம். யாருமே கடைசி வரைக்கும் மாணவர்கள் தான். நான் 37 வருஷத்துக்கு மேலாக பைபிள் படிச்சிட்டுருக்கிறேன், 38 வருஷமாக இப்போ பைபிள் படிச்சிட்டுருக்கிறேன். ஆனாலும் இன்றைக்கும் பல விஷயங்கள் புதுசாக கர்த்தர் வெளிப்படுத்தி கற்றுக் கொடுக்கிறார். பல விஷயங்கள் புதுசாக அதனுடைய கருத்துக்களை கற்றுக் கொடுக்கும்போது ஆச்சரியமாக இருக்கும், இதில் இவ்வளோ விஷயம் இருக்குதா. அப்போது கடைசி வரைக்கும் நம்ம எல்லாருமே மாணவர்கள் தான், மாணவர்கள் எல்லாமே கற்றுக்கொள்ளணும், படிச்சுட்டே இருக்கணும். ஆண்டவர் வெளிப்படுத்திட்டே இருப்பார், கற்றுக்கொண்டே தான் இருக்கணும். இதற்கு உங்களை நீங்கள் தனிமைப்படுத்தினால்தான் ஆழமாக கற்றுக்கொள்ள முடியும். அதற்கென்று ஸ்பெஷல் நேரத்தை ஒதுக்கி ஒரு டெடிக்கேஷனோடு நீங்கள் பைபிளை நீங்கள் தாகத்தோடு வாஞ்சையோடு எல்லாத்த விட அதிக முக்கியத்துவம் கொடுத்து அதற்கென்று நீங்கள் உட்கார்ந்தீங்கன்னா தான் வேதத்தின் மறைப்பொருட்கள் ரகசியங்களை ஆழமாய் சரியாய் உள்ளதை உள்ளபடி நீங்கள் புரிந்து கொள்ள முடியும். இதுக்கு காரணம் ஆண்டவர் கொடுக்கிற வெளிப்பாடு, உண்மை அதுதான். அப்போ தேவ பிள்ளைகள் உங்களை தனிமைப்படுத்திக் கொள்ளுங்கள். எதுக்காக? வேதத்தின் ஆழத்தை, அதனுடைய மறைப்பொருட்களை, வேதத்தின் ரகசியங்களை உள்ளதை உள்ளபடி கர்த்தர் உங்களுக்கு வெளிப்படுத்தி கொடுப்பதற்கு உங்களை நீங்கள் தனிமைப்படுத்திக் கொள்ளுங்கள். இந்த நாட்களில் உலகம் சொல்லுகிறது தனிமைப்படுத்துங்கள், ஆனால் கர்த்தர் சொல்லுகிறார் வேதத்தை கற்றுக்கொள்ளும்படி உன்னை தனிமைப்படுத்திக்கொள். புரிதலா? வேதத்தை கற்றுக்கொள்வதற்காக, ஜெபிப்பதற்காக இயேசு கிறிஸ்து இரவெல்லாம் தன்னை தனிமைப்படுத்தினார். சீஷர்களை விட்டு தனிமைப்படுத்தினார், பப்ளிக்கை விட்டு தனிமைப்படுத்தினார், எல்லாரையும் விட்டு தனிமைப்படுத்தி தூங்குறவங்களை விட்டு தனிமைப்படுத்திட்டார். அப்படித்தான் இயேசு கிறிஸ்து தன்னை தனிமைப்படுத்தி கொண்டார். அதே போல வேதத்தை கற்றுக்கொள்வதற்காக இயேசு கிறிஸ்து ஒரு 4 நாட்கள் தன்னை தனிமைப்படுத்தி கொண்டு நல்ல பைபிளை படித்தார். வேறு எந்த டைவர்ஷன் அவருக்கு இல்லை, டோட்டலாக அவர் வேதத்தை அறிந்து கொண்டார். அதுதான் பிற்காலத்திலே அவரை ஊழியத்திலே வசனத்தோடு இணைந்து ஊழியம் செய்வதற்கு, வசனத்தை வைத்து ஊழியம் செய்வதற்கு அவரை நடத்தியது. வேதத்தை அறிவதற்கு உங்களை தனிமைப்படுத்தி கொள்ளுங்கள். 3வது, யோவான் எழுதின சுவிசேஷம் 4வது அதிகாரத்தை திறந்து கொள்வோம். யோவான் எழுதின சுவிசேஷம் 4வது அதிகாரம் 4வது வசனத்திலிருந்து 8வது வசனம் வரைக்கும் நாம் இப்பொழுது வாசிக்க போகிறோம். அவர் சமாரியா நாட்டின் வழியாய் போக வேண்டியதாய் இருந்தபடியால் யாக்கோபு தன் குமாரனாகிய யோசேப்புக்கு கொடுத்த நிலத்திற்கு அருகே இருந்த சமாரியாவில் உள்ள சீகார் எனப்பட்ட ஊருக்கு வந்தார். அங்கே யாக்கோபுடைய கிணறு இருந்தது. இயேசு பிரயாணத்தினால் இளைப்படைந்தவராய் அந்த கிணற்றினருக்கே உட்கார்ந்தார். அப்பொழுது ஏறக்குறைய 6 மணி வேளையாய் இருந்தது. அவருடைய சீஷர்கள் போஜன பதார்த்தங்களை கொள்ளும்படி ஊருக்குள்ளே போயிருந்தார்கள். அப்பொழுது சமாரியா நாட்டாளாகிய ஒரு ஸ்திரீ தண்ணீர் மொள்ள வந்தாள். இயேசு அவளை நோக்கி தாகத்துக்கு தா என்றார். இங்கே பார்த்தீங்கன்னா இயேசு கிறிஸ்து மீண்டும் தன்னை தனிமைப்படுத்திக் கொள்ளுகிறார். இங்கே சமாரியா பட்டணத்தின் வழியாய் அவர் வரார். சமாரிய பட்டணத்தின் வழியாய் அவர் வரும் பொழுது யாக்கோபு அவன் கொடுத்ததான யோசேப்புக்கு கொடுத்த கிணறு அங்கே இருந்தது. அந்த கிணற்றின் அருகே அவர் மிகவும் இளைப்படைந்தவராக அந்த இடத்துல உட்கார்ந்தாராம். அந்த கிணற்றின் அருகே ரொம்ப டயர்டாக அவர் வந்து உட்கார்றாரு. சீஷர்கள் சாப்பிடணும், அவங்களுடைய மைண்ட் ஃபுல்லாக சாப்பிட்றதுலேயே இருக்குது. இவருக்கும் பசி இருந்திருக்கலாம், ஏன்னா இவரும் மனுஷன்தான், மனுஷன் நூற்றுக்கு நூறு மனுஷன்தான் இருந்தார். ஆனால் சீஷர்களுக்கு சாப்பிடணும், ஆண்டவரே சாப்பிடணும், ஆண்டவரே சாப்பிடணும், அதிலே இருந்திருப்பாங்க. உடனே பார்த்தார், சரி நீங்கள் சாப்பிட வாங்க போங்கன்னு அனுப்பிவிட்டார். போங்கன்னு அனுப்பி விட்டுட்டு இவர் தனியாக இருந்தார், தன்னை தனிமைப்படுத்தி கொண்டார். இது வந்து ரொம்ப அற்புதமான ஒரு சிச்சுவேஷன். இதை நீங்கள் இதன் ஆழத்தை பார்த்தீங்கன்னா தெய்வ திட்டம் சிலதெல்லாம் ரொம்ப அருமையாக இருக்கும். தன்னை தனிமைப்படுத்திட்டு இருக்கிறார். சீஷரோட கூட அவர் சாப்பாடு சாப்பாடுன்றாங்க, நீங்கள் வாங்க சாப்பாடு தான் உங்களுக்கு வேணும், வாங்க போங்கன்னு அனுப்பிட்டார். இவர் தன்னை தனிமைப்படுத்தி கொண்டு டயர்டாக களைச்சு போய் அந்த இடத்துல உட்காந்துருக்கார். அந்த நேரத்தில் சமாரியா நாட்டாளாகிய ஒரு ஸ்திரீ, ஆறாம் மணி வேளையாக இருந்தது, அந்த நேரத்தில் தண்ணீர் மொழுவதற்காக அந்த கிணற்றின் அருகே வந்தாளாம். ஆறாம் மணி வேளை என்பது எதை குறிக்கிறது கேட்டிங்கன்னா, யூதருடைய கணக்கின்படி மதியம் 12 மணியை குறிக்கும். அவங்க காலை 6 மணி என்பது பகல் நேரத்தை அவங்க மணி வேளையாக பிரிப்பார்கள். காலை 6 மணி என்பது 0 hour, காலை 7 மணி என்பது 1 மணி வேளை, 8 மணி என்பது 2 மணி வேளை. அப்படி பார்த்தீங்கன்னா 6 மணி வேளை என்பது எதை குறிக்கும்னா மதியம் 12 மணி. அந்த மதியம் 12 மணி உச்சி வெயில் நேரத்தில் இந்த சமாரியா நாட்டாளாகிய அந்த ஸ்திரீ தண்ணீர் முழுவதுக்கு வருகிறாள். அவளுக்காக இயேசு கிறிஸ்து தன்னை தனிமைப்படுத்தி கொண்டார். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதில் கொஞ்சம் யோசிச்சு பார்க்கணும். இயேசு கிறிஸ்துக்கு 12 சீஷர்கள் இருந்தாங்க. இந்த 12 சீஷர்களை அவர் வந்து எல்லா விதத்திலையும் அவர்களை வந்து அவர் யூஸ் பண்ணார். தான் போகிற ஊர்களில் எல்லாம் தனக்கு முன்பாக அவர்களை 2 பேராக அனுப்பினார்னு போட்டிருக்கு இல்லையா. ஒவ்வொரு இடத்துல ஊடு ஊழியத்தில் போகும்போது 2 பேராக அனுப்பினார். பெத்தானியா கிராமத்திலே கட்டப்பட்ட ஒரு கழுதையை அவிழ்த்து வருவதற்கு தம்முடைய சீஷர்களில் 2 பேரை கூப்பிட்டு போய் அந்த கழுதையை அவிழ்த்து கொண்டு வாங்கினார். பொதுவாக எந்த ஒரு விஷயமானாலும் ஒரு 2 பேர் அனுப்புவார். கர்த்தர் தன்னுடைய கடைசி பஸ்கா பண்டிகையை ஆசரிக்கிற நேரத்திற்கும் சீஷர்கள் ஒரு 2 பேரை கூப்பிட்டு போய் ஆயத்தம் பண்ணிட்டு வாங்கன்னு வார். இப்படிதான் ஒரு 2 பேர் அனுப்புவார். 12 பேரும் எப்பவுமே அனுப்ப மாட்டார். 10 பேர் கூட வச்சுக்குவார். ஒரு 2 பேரை மட்டும் கரெக்டாக அந்த வேலைக்கு ஏற்ற மாதிரி இருந்தால் போதும். இப்போ நீங்கள் பாருங்க, சாப்பாடு தேவை இந்த 12 பேர்த்துக்கு தான். 12 பேருக்கு தான் சாப்பாடு தேவை. இந்த 12 சீஷர்கள், இவர் ஒன்று 13. இந்த 13 பேருக்கு சாப்பாடு, இவங்க வந்து சாப்பாடு வேணும், ஆண்டவரே என்ன பண்ணுறது, இங்கே இந்த இடத்துல சாப்பாடு வழி இல்லையே, எங்கேயாவது போய் வாங்கிட்டு வரணுமேன்றாங்க. இதுக்கு அவர் நினச்சிருந்தா ஒரு 2 பேர் அனுப்பி போய் 2 பேர் சாப்பாடு வாங்கிட்டு வாங்கன்னு சொல்லிக்கலாம் இல்லையா. யோசிச்சு பாருங்கள், ஒரு 13 பேருக்கு சாப்பாடு வாங்குறதுக்கு 12 பேர் போகணும்னு அவசியம் கிடையாது. ஒரு 2 பேர் போய் சாப்பாடு வாங்கிட்டு வந்து 2 பேர் எடுத்து வாங்கிட்டு வந்துடலாம், முடிஞ்சிடும். ஆனால் இயேசு கிறிஸ்து இந்த இடத்துல பாருங்கள், தன்னுடைய 12 சீஷர்களையும் அனுப்பிட்டார். இது கொஞ்சம் ஓவராக தெரியுது இல்லை. 13 பேர் சாப்பாட்டுக்கு 12 பேர் அனுப்புறதுன்றது ரொம்ப ஓவராக தெரியுது. ஆனால் இதில் எல்லாமே ஒரு நோக்கம் இருக்குது. ஆண்டவர் இந்த இடத்துல 12 பேரையும் அனுப்பிவிட்டு தன்னை தனிமைப்படுத்தி கொண்டார். ஏன்னா இப்போ அவர் தனிமையாக ஒரு நபரை சந்திக்கணும். ஒரு நபர் தனியாக வரப்போகிறார், அந்த நபரை தனியாக தான் சந்திக்கணும். கூட்டத்தோடு அவளை சந்திக்க முடியாது. இந்த சமானிய ஸ்திரியை குறித்து நமக்கு பைபிள் நல்லாவே தெரியும். அவள் ஒரு பாவ வாழ்க்கை வாழ்ந்தவள். அவள் சொந்த ஊர் ஜனங்களே அவளை மிக கேவலமாக, சொல்லப்போனால் ஒரு வேசியாகவே அவளை பார்த்தாங்க. அதனாலே அவளுக்கு அவளை குறித்து பப்ளிக்கில் அந்த ஊருக்கே தெரியும், அவளுடைய லைஃப் என்னன்றது எல்லாருக்குமே தெரியும். ஏற்கனவே அவளுக்கு 5 புருஷர்கள் இருந்தாங்க. 5 பேர் கல்யாணம் பண்ணி அவங்கள கட் பண்ணி விட்டு இருந்திருக்கிறார். ஆனால் இப்பொழுது கல்யாணமே பண்ணாமல், இன்னைக்கு கல்ச்சர் இருக்கு இல்லையா, லிவிங் டுகெதர், அந்த கல்ச்சர் அன்னைக்காக வாழ்ந்துருக்கிறார். கல்யாணமே பண்ணாமல் வாழ்ந்துருக்கிறார் ஒருத்தனோட. இப்பொழுது இருக்கிறவனுக்கு புருஷன் இல்லைங்கிறார். அப்போது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பாருங்க, இவருடைய ஃபுல் விஷயம் அவருக்கு தெரியும். இது இவருக்கு மட்டும் இல்லை, இவருக்கு வந்து கர்த்தர் கொடுத்த வெளிப்பாடு. ஆனால் அன்னைக்கு அந்த ஊர் ஜனங்களுக்கே இவருடைய காரியம் பாருங்க. இன்னைக்கு பாவமாக நம்ம வந்து கருதப்படுகிற இந்த அசுத்தமான இந்த லிவிங் டுகெதர் லைஃபை அன்னைக்கே இவர் அந்த காலத்திலே வாழ்ந்திருக்கிறான். அவள் எவ்வளோ ஒரு துணிகரமான ஒரு பெண்ணாக இருந்திருப்பா, யோசிச்சு பாருங்க. பப்ளிக்கில் அதை வந்து அவன் அது அதுக்கு அவளுக்கு ஒரு கேஷுவலாக இருந்திருக்குது, அப்படிப்பட்ட ஒரு லைஃப் லீட் பண்ணிட்டு இருந்திருக்கிறான். அதனால அவளை வந்து எல்லாருமே ஒதுக்கி வச்சிருக்கிறாங்க. நான் நினைக்கிறேன் அந்த ஊர்ல இருக்கிற பெண்களை அவர் அவளை வந்து ஒதுக்கி வச்சிருப்பாங்க. ஏன்னா இவளோடு சேர்ந்து போனா நம்மளையும் இவள் லிஸ்ட்ல சேர்த்துருவாங்களே, அந்த ஊர் பெண்கள் கூட அவட்ட பழகி இருக்க மாட்டாங்க. ஏன்னா இவளோட பழகினோம்னா நம்மளும் இவ்வளவு மாதிரிதான் அப்படி சொல்லி எல்லாரும் நினைப்பாங்க. நம்ம பேரும் கெட்டு போயிடும், இவளோட பேசணும்னா நம்ம பேரும் கெட்டு போயிடும், இவளோடு பழகினோம்னா நம்மளையும் இவள் லிஸ்ட்ல சேர்த்துருவாங்க சொல்லிட்டு அந்த ஊர் பெண்கள் கூட இவளை விட்டு கொஞ்சம் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணாங்க, இவள்கிட்ட பேசியிருக்க மாட்டாங்க, ஒதுக்கிட்டாங்க. அதை பத்தியெல்லாம் அவளை கவலைப்படலை. அவள் லைஃப் அவள் லீட் பண்ணிட்டு இருக்காள். இவள் இப்படிப்பட்ட நிலைமையிலே அவள் வருகிறவள். இப்போ இவர் 12 சீஷர்களை 2 சீஷரை மட்டும் அனுப்பிட்டு ஒரு 10 பேர் வச்சிருக்காங்கன்னு வச்சுங்க. அந்த 10 பேர் நடுவிலே இவளுக்கிட்ட அவர் வந்து டீல் பண்ண முடியாது. உனக்கு ஏற்கனவே 5 புருஷர்கள் இருந்தார்கள் அப்படின்னு டாபிக் ஆரம்பிச்சிருந்தார்னா பேச்சில் வந்து அதெல்லாம் வந்துச்சு, பின்னாடி வந்துச்சு. அந்த பேச்சு 10 பேர் கூட வச்சுட்டு அவர் பேசியிருந்தார்னா அவன் ஆட்டோமேட்டிக்காக கிட்ட நின்று இருக்க மாட்டான், ஓடி போயிட்டு இருப்பான். இவருக்கு எல்லா விஷயம் தெரியுது, 10 பேரை வச்சுட்டு என்ன விசாரணை பண்ணான்னு சொல்லிட்டு அவர்கிட்ட பேச்சு கொடுத்துருக்கவே மாட்டான். அதுக்காக தான் இயேசு கிறிஸ்து என்ன செய்தார், தனிமைப்படுத்தி கொண்டார். சாப்பாடு வாங்கணும்னு ஒரு இஷ்யூ வந்துச்சு, 12 பேரையும் போங்கன்றார், தனிமைப்படுத்தி கொண்டார். ஏன் தெரியுமா, தன்னை தனிமைப்படுத்தி கொண்டு தன்னுடைய பாவத்து நிமித்தம் தனிமைப்படுத்தப்பட்ட ஒரு பெண் வருகிறாள். ஊரால் தனிமைப்படுத்தப்பட்ட ஒரு பெண், தன் பாவ வாழ்க்கை நிமித்தம் ஊரால் தனிமைப்படுத்தப்பட்ட ஒரு பெண் வருகிறாள். அவளை சந்திப்பதற்கு, அவளுக்கு ரட்சிப்பை சொல்வதற்கு, ஜீவ தண்ணீரை குறித்து ரட்சிப்பை குறித்து சொல்வதற்கு, நானும் என்னை தனிமைப்படுத்தி கொண்டால்தான் அவளிடத்திலே பேச முடியும். அப்போ இயேசு கிறிஸ்து பார்க்கிறார், அதற்காகவே தன்னை தனிமைப்படுத்தி கொண்டார். எதற்காக தெரியுமா, பாவியாகிய ஒரு ஸ்திரீயை ரட்சிப்புக்குள் கொண்டு வருவதற்கு தன்னை தனிமைப்படுத்தி கொண்டார். மூணாவது, உங்களை நீங்க தனிமைப்படுத்தி கொள்ளணும். எதுக்காக நீங்க தனிமைப்படுத்தி கொள்ளணும் தெரியுமா, சுவிசேஷத்தை பிரசங்கிக்க, சுவிசேஷத்தை அறிவிக்க. ஜனங்கள் இன்றைக்கு பாவத்திலே மூழ்கி போன ஜனங்கள் இருக்கிறாங்க. சிலர் தங்கள் பாவத்தை வெளியே சொல்ல முடியாத நிலைமையில் இருக்கிறாங்க, வெளியில பப்ளிக்க பேச முடியாது. அந்தரங்க பாவங்கள் நிறைய இருக்குது, அந்தரங்கமான விஷயங்கள் நிறைய பேருடைய லைஃப்ல நிறைய இருக்குது. அதை அவங்க வந்து வெளியில சொல்ல முடியாது. அவர்கள் நம்பகமான ஒரு ஆளை தேடுறாங்க, புரிதல, நம்பகமான ஒரு ஆள். தன்னுடைய காரியத்தை குறித்து சொன்னால் தனக்கு ஒரு விடிவு கிடைக்கும், ஒரு விடுதலை கிடைக்கும், வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை பெற முடியும். தங்களுக்குள்ளேயே நொந்து கொண்டிருக்கிறவர்கள், தங்களுடைய அந்தரங்க பாவத்தை நிமித்தம் தங்களுக்குள்ளேயே நொந்து கொண்டிருக்கிற ஒரு கூட்டம் இருக்கிறது. தங்கள் பாவத்தை வெளியே சொல்ல முடியாது, பப்ளிக்ல சொன்னா அவங்களுக்கு அவமானம், அசிங்கம், யார்கிட்டையும் ஷேர் பண்ண முடியாது. நம்பி ஷேர் பண்ணக்கூடிய ஒரு நபரை அவங்க தேடிட்டு இருக்கிறாங்க, யாரை நம்பி சொல்லலாம், புரியுதுங்களா? அந்த நபருக்கு நீங்கள் உங்களை தனிமைப்படுத்தி கொண்டு அந்த நபருக்கு நீங்கள் கிறிஸ்துவை சொல்லக்கூடிய லெவல்ல நீங்க இருக்கணும். இருந்து அந்த நபரை ஆண்டவருக்குள் நடத்தக்கூடிய ஒரு நபராக நாம் இருக்கணும். இதுல பாத்தீங்கன்னா நம்மளுடைய ஸ்டாண்டர்ட் ரொம்ப முக்கியம், புரியுதுல, நம்மளுடைய ஸ்டாண்டர்ட் நல்ல முக்கியம். என்னுடைய ஊழியத்தின் பாதையை நான் நிறைய சொல்ல முடியும், ஆனால் யாரையும் நான் குறிப்பிட சொல்ல விரும்பவில்லை. நிறைய கேஸ் எக்கச்சக்கமாக பார்த்துருக்கேன், எத்தனையோ பேருடைய வாழ்க்கையிலே மறைந்திருக்கிற காரியங்கள், ரகசியமான காரியங்கள், வெளியே சொல்ல முடியாத காரியங்கள் எவ்வளோ இருக்கும். அதை நம்பி யார்கிட்ட சொல்லலாம்னு தவிச்சிட்டு இருப்பாங்க. நம்மை ஒரு நம்பிக்கைக்குரிய நபராக அவர்கள் பார்ப்பார்கள் என்றால் நம்முடைய தனிமையிலே அவர்கள் அதை பகிர்ந்து கொள்வார்கள். அதை அவர்களை அவமானப்படுத்துவதற்கல்ல, அவர்களை ரட்சிப்புக்குள் நடத்துவதற்கு அந்த நேரத்தை நாம் பயன்படுத்தி அந்த நபரை கர்த்தருக்குள் நடத்தினால் அவருடைய வாழ்க்கை பெரிய அளவுக்கு மாற்றமடையும். ஏன்னா இன்னைக்கு வந்து தனிமையிலே தவிக்கிற ஜனங்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. தன்னுடைய காரியம், தனக்கு நேரிடுகிற அந்தரங்கமான விஷயங்கள், தன்னுடைய வாழ்க்கையில தவித்துக் கொண்டிருக்கிற காரியங்கள், வெளியே சொன்னால் அசிங்கம், வெளியே சொன்னால் அவமானம், வெளியே சொன்னால் ஜனங்கள் தூற்றி விடுவார்கள் என்ற ஒரு பயம். அதை யார்கிட்ட கொட்டலாம், யார்கிட்ட அதுக்கான வெளியே வருவதற்கான வழியை தேடலாம் என்று இன்னைக்கு எத்தனை பேர் தவிச்சுட்டு இருக்கிறாங்க தெரியுமா? எனக்கு தெரியும், ஏராளமானவர்கள் இருக்கிறாங்க, அப்படி தவிச்சுட்டு இருக்கிறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. நான் எக்கச்சக்கமான நபர்களை என் லைஃப்ல நான் சந்திச்சிருக்கிறேன், இன்னைக்கும் சந்திச்சுட்டு இருக்கிறேன், எத்தனையோ பேர் சந்திக்கிறேன். அவங்களுடைய அந்தரங்கங்களை நம்பி சொல்லுவாங்க, அவருடைய பிரச்சனைகளை அது வெளியில் அவங்க யாருக்குமே சொல்ல முடியாது. அதே போல நானும் அதை யார்கிட்டையும் சொல்ல மாட்டேன். அந்த நபரை அதை பார்க்கும் பொழுது, அந்த நபரை பார்க்கும் பொழுது பரிதாபம் தான் வரும். அவங்கள பார்க்கும்போது நமக்கு வந்து அருவறுப்பு வராது. அவங்கள பார்க்கும்போது அவங்கள வந்து ஒரு கீழ்த்தரமாக நினைக்க தோணாது. என் அனுபவத்தை சொல்கிறேன், அவங்கள வந்து அருவறுப்பாக தோணாது, கீழ்த்தரமாக நினைக்க தோணாது. இவ்வளோ மோசமானவங்களாக இருக்கிறாங்களே அப்படி நினைக்கவே தோணாது. அவங்க சொல்கிறது நிறைய மோசமான விஷயமா இருக்கும், அந்த மோசமான நினைக்க தோணும். அவங்கள பார்த்தா பரிதாபப்பட தோணும், ஐயோ இப்படி ஒரு நிலைமையில் இருக்கிறாங்களே, இவங்களுடைய சூழ்நிலை இவங்களை இப்படி மாற்றி இருக்குதே, அவங்களுக்கு எப்படியாகிலும் உதவி செய்து அவங்களை சரியான பாதையில் கொண்டு வர வேண்டும் என்ற ஒரு பாரம் தான் வரும். இது கிறிஸ்துவுக்குள் இருந்த பாரம். இயேசு கிறிஸ்து அதான் பார்த்தார். இந்த பெண்ணை பார்க்கும்போது ஊரே அவளை கேவலமாக பேசிச்சு, ஊரே அவளை குறித்து எல்லாரும் மோசமாக பேசினாங்க, எல்லாரும் அவளை குறித்து அவதூறு பண்ணாங்க, அந்த ஊர் பெண்கள் கூட அவளை ஒதுக்கி வச்சிருந்தாங்க. ஆனாலும் கூட இயேசு கிறிஸ்துவை நீங்கள் பார்த்தீங்கனால், அவரை அந்த பெண்ணை அவர் வந்து எந்த விதத்திலேயும் அவளை வந்து அசிங்கப்படுதலை. அவர் பாருங்க 4:16 நான் வாசிக்கிறேன் பாருங்க. இயேசு அவளை நோக்கி, நீ போய் உன் புருஷனை இங்கே அழைத்து கொண்டு வா என்றார். அதற்கு அந்த ஸ்திரீ, எனக்கு புருஷன் இல்லை என்றாள். இயேசு அவளை நோக்கி, எனக்கு புருஷன் இல்லை என்று நீ சொன்னது சரிதான், எப்படியெனில் 5 புருஷர் உனக்கு இருந்தார்கள், இப்பொழுது உனக்கு இருக்கிறவன் உனக்கு புருஷன் அல்ல, இதை உள்ளபடி சொன்னாய் என்றார். இதுதாங்க இயேசு கிறிஸ்து. இதை உள்ளபடி சொன்னாய் என்று அவளை அப்ரிஷியேட் பண்ணிட்டார். அவ வாழ்க்கையிலே அவ சொன்ன காரியத்திற்கு, அவளுடைய காரியத்தை இவர் அறிந்தவர், நீ இவ்வளவு மோசமானவள் என்று ஒரு வார்த்தை சொல்லாம எனக்கு புருஷன் இல்லை என்று அவள் சொன்னதை, அந்த உண்மையை பேசின அவளை அவர் பாராட்டி அவளை ரட்சிப்புக்குள் கொண்டு வருவதற்கு, தொடர்ந்து தன்னோடு அவள் பேசுவதற்கு ஒரு நம்பிக்கைக்குரியவராக அவர் விளங்கினார். அதனாலே அவள் தொடர்ந்து அவருடைய வார்த்தைகளை கேட்கிறார். அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா பிதாவை தொழுது கொள்ளுகிற காரியத்தை எல்லாம் இதுக்கு பிறகுதான் சொல்றாரு. அது எல்லாத்தையும் அவள் கேட்கிறார். அந்த இடத்துல அவர் அவளை அவமானப்படுத்தி இருப்பார். ஆனால் அந்த இடத்தோடு அவள் தன்னை கட் பண்ணிட்டு ஓடியிருப்பார். ஆனால் அவளை தங்க வைத்தார். தொடர்ந்து நீ சரியாய் சொன்னாய், உள்ளதை சொன்னாய் என்று சொல்லி அவளை பாராட்டி தான் பேசுகிறதை தொடர்ந்து அவள் கவனிக்கும்படி செய்தார். கவனிக்கும்படி செய்து பிதாவை தொழுது கொள்ளுகிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ள வேண்டும் என்கிற காரியத்தை எல்லாம் சொல்லிக் கொடுத்து அவளை ஆண்டவர் ரட்சிப்பின் அனுபவத்திற்குள் கொண்டு வருகிறார். அவள் போய் அந்த ஊர் ஜனங்களை எல்லாம் திரட்டி கொண்டு வந்து இயேசு கிறிஸ்துவுக்கு முன்னாக நிறுத்தி விடுகிறாள். எவ்வளவு பெரிய ஒரு ஆத்மா பாருங்க. நான் சொல்றதை நல்லா கவனிக்கணும். இன்றைக்கு நம்ம ஒருத்தரை ஜட்ஜ் பண்றது ஈஸி, ஒருத்தரை ஜட்ஜ் பண்றது ரொம்ப ஈஸி. எத்தனை பேருடைய அந்தரங்க காரியங்கள் நமக்கு தெரிய வரும். ஜட்ஜ் பண்றது ஈஸி, ஜட்ஜ் பண்ணாதீங்க. நான் சொல்றேன், ஒருத்தர் ஒரு தவறான வாழ்க்கையை வாழ்றாங்கன்னா அது அவங்களுடைய வாழ்க்கையில் அவங்களுடைய சூழ்நிலை அவர்களை பெரும்பாலும் அப்படி நடத்தினது. சொல்ல போனால் அவங்களுடைய தனிப்பட்ட பலவீனம் கூட அவங்களை அப்படி நடத்தும். சூழ்நிலைகள் நடத்தும், பலவீனம் நடத்தும், சுற்றி இருக்கிற நபர்கள் நடத்துவாங்க, ஏதோ ஒன்று நடத்தும். எல்லாத்துக்கு மேலே பிசாசு அவங்களை நடத்தும். எல்லாத்தோட மெயின் சோர்ஸ் வந்து பிசாசு அவங்களை நடத்தும். இப்படி இருக்கும்பொழுது அவர்களால் அதை வெளியே சொன்னால் அசிங்கம், அவமானம், வெளியே பேச முடியாது. நீங்கள் அந்த நபருக்கு ஒரு நம்பிக்கைக்குரிய நபராக, அந்த நபருக்கு உண்மையாக ஒரு கரிசனை உங்களுக்கு இருக்குமானால், நிச்சயம் சொல்றேன், அப்படிப்பட்ட நிறைய ஆத்துமாக்களை கர்த்தர் உங்களை கொண்டு ரட்சிப்பார். நான் தைரியமா சொல்ல முடியும், லைஃப்ல இந்த மாதிரி நிறைய பேரை கர்த்தருக்குள், கர்த்தருடைய சத்தியத்திற்குள் நடத்த கர்த்தர் கிருபை செய்திருக்கிறார். ஏன்னா அவங்களை நம்ம வந்து அவமானப்படுத்துகிற ஒரு சிந்தனை நமக்கு இருக்குமானால் ஆண்டவர் நம்மளை நம்பி அப்படிப்பட்ட ஆத்துமாக்களை நம்மகிட்ட கொண்டு வர மாட்டார், அனுப்ப மாட்டார். நம்ம ஸ்ட்ராங்காக இருக்கணும், நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஸ்டெடியாக இருக்கணும். அந்த நபரை குறித்து பரிதபிக்கிற இருதயம் நமக்கு இருந்தா இப்படிப்பட்ட நிறைய ஆத்துமாக்கள் இன்னைக்கு தனியாக தவிச்சிட்டு இருக்குது. அதுக்காக நாம் நம்மை தனிமைப்படுத்தி கொண்ட அந்த நபருக்கு கர்த்தரை குறித்து பேசும்பொழுது நிச்சயம் அந்த ஆத்துமாக்களை ஆண்டவர் ரட்சிப்புக்குள் நம்மை கொண்டு வருவார். வேதத்திலே ஒரு வசனத்தை உங்களுக்கு நான் காண்பிக்கிறேன். இது இயேசு கிறிஸ்துவனுடைய ஒரு அற்புதமான ஒரு சுபாவம். எபிரேயர் கெழுதின நிருபம் இரண்டாவது அதிகாரம் 17-18 வசனங்களை முதலாவது நான் வாசிக்கிறேன், கவனியுங்கள். அன்றியும் அவர் ஜனத்தின் பாவங்களை நிவர்த்தி செய்வதற்கு ஏதுவாக தேவ காரியங்களை குறித்து இரக்கமும் உண்மையும் உள்ள பிரதான ஆசாரியாய் இருக்கும்படி எவ்விதத்திலேயும் நம்முடைய சகோதரருக்கு ஒப்பாய் இருக்க வேண்டியதாய் இருந்தது. ஆதலால் அவர் தாமே சோதிக்கப்பட்டு பாடுபட்டதனாலே அவர் சோதிக்கப்படுகிறவர்களுக்கு உதவி செய்ய வல்லவராய் இருக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது. இன்னொரு வசனத்தை வாசிக்கிறேன், அதே எபிரேயர் நிருபம் 4:15-16 வசனங்களை வாசிக்கிறேன், கவனியுங்கள். நம்முடைய பலவீனங்களை குறித்து பரிதபிக்க கூடாத பிரதான ஆசாரியர் நமக்கிராமல் எல்லாவற்றிலேயும் நம்மை போல சோதிக்கப்பட்டும் பாவமில்லாதிருக்கிற பிரதான ஆசாரியரே நமக்கு இருக்கிறார். ஆதலால் நாம் இரக்கத்தை பெறவும் ஏற்ற சமயத்தில் சகாயம் செய்யும் கிருபையை அடையவும் தைரியமாய் கிருபாசன தண்டையிலே சேரக்கடவோம். அப்போ நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பலவீனங்களை குறித்து பரிதபிக்கிற பிரதான ஆசாரியர். அப்போ இன்னைக்கு நம்முடைய லைஃப்ல பார்த்தீங்கன்னா ஜனங்களுடைய பலவீனங்களை குறித்து நம்ம பரிதபிக்கணும். ஐயோ, இவங்க இந்த நிலைமையில சிக்கிட்டு இருக்கிறாங்களே, விடுதலை பெற வழி தெரியாம தவிக்கிறாங்களே, கரிசனையோடு அவங்களுக்காக ஜெபிக்கணும், கரிசனையோடு அவங்களுக்கு நம்ம ஆலோசனை சொல்லணும், கரிசனையோடு நாம் அவர்களை கர்த்தருக்கு நேராய் நடத்தும் பொழுது நிச்சயம் சொல்றேன், நீங்கள் உங்களை தனிமைப்படுத்தி கொண்டு அப்படி தங்களை தனிமைப்படுத்தப்பட்ட ஜனங்களை சந்திக்கும் பொழுது நிச்சயம் இப்படிப்பட்ட ஆத்துமாக்கள், இவங்க தான் வல்லமையான ஆத்துமாக்கள். சொல்ல போனா சன்மார்க்கர்களை விட இவங்க தான் ரொம்ப வல்லமையான ஆத்துமாக்களாக கர்த்தருக்காக பயன்படுத்தப்படுவாங்க. கர்த்தர் அவங்களெல்லாம் உங்களை கொண்டு ரட்சிப்பார். இந்த சமாரிய ஸ்திரீ பாருங்க, அந்த ஊரையே திரட்டி கொண்டு வந்து இயேசு கிறிஸ்துங்களா நிக்க வச்சிட்டார். கர்த்தர் இப்படிப்பட்ட பலமுள்ளவர்களை வச்சிருக்கிறார். ஆனால் அவர்கள் எங்கேயோ போய் சிக்கிட்டு இருக்கிறாங்க. உங்களை நீங்கள் தனிமைப்படுத்தி கொண்டு இப்படிப்பட்ட ஆத்துமாக்களின் மேல் கரிசனை கொள்ளுங்கள், ஜெபிங்க. அவங்களுக்கு நீங்க கர்த்தர் உங்களுக்கு நேராக கொண்டு வரும்பொழுது கரிசனையோடு ஆண்டவரை குறித்து சொல்லுங்க. நிச்சயம் சுவிசேஷத்தை சொல்வதற்கு உங்களை தனிமைப்படுத்தி கொள்ளும் பொழுது நிச்சயமாய் சொல்றேன், ஆண்டவர் உங்களை கொண்டு ஒரு கூட்ட ஜனத்தை ரட்சிப்பதற்கு அவர் வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறார். அடுத்ததாக கடைசியாக ஒரு காரியத்தை சொல்லி நான் முடிக்க விரும்புகிறேன். மார்க் எழுதின சுவிசேஷம் 4:35-38 வாசித்து நான் ஜெபிக்க விரும்புகிறேன். இதுவரைக்கும் முழுக்க முழுக்க இந்த மூன்று காரியங்களையும் ஆவிக்குரிய காரியமாக நான் உங்களுக்கு சொன்னேன். இப்போ ஒன்றே ஒன்று உங்களுடைய சரீரத்துக்குரிய காரியம், புரியுதுங்களா? இதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். மார்க் எழுதின சுவிசேஷம் 4:35-38 வாசிக்கிறேன், கவனித்துக் கொள்ளுங்கள். அன்று சாயங்காலத்திலே அவர் அவர்களை நோக்கி, அக்கரைக்கு போவோம், வாருங்கள் என்றார். அவர்கள் ஜனங்களை அனுப்பிவிட்டு அவர் படவிலிருந்தபடியே அவரை கொண்டு போனார்கள். வேறே படவுகளும் அவரோடு கூட இருந்தது. அப்பொழுது பலத்த சுழல் காற்று உண்டாகி படவு நிரம்பத்தக்கதாக அலைகள் அதன் மேல் மோதிற்று. கப்பலின் பின்னணயத்தில் அவர் தலையணையை வைத்து நித்திரையாயிருந்தார். அவர்கள் அவரை எழுப்பி, போதகரே, நாங்கள் மடிந்து போகிறது, உமக்கு கவலை இல்லையா என்றார்கள். இங்கே பார்த்தீங்கன்னா இயேசு கிறிஸ்துவனுடைய 12 சீஷர்களோடு அக்கறைக்கு போவோன்னு போகிறாங்க. படகு பிரயாணம், எல்லாரும் படகு ஓட்டி முடிச்சுட்டு படகு ஓட்டிகிட்டு இருக்கிறாங்க. எல்லாரும் பேசிக்கிட்டே படகு ஓட்டிகிட்டு இருந்திருப்பாங்க. ஆனால் இப்போ எல்லாரும் பேசிக்கிட்டு சந்தோஷமாக அடுத்த கரையை நோக்கி படகு ஓட்டும்போது இயேசு கிறிஸ்து இங்கே அவர் தன்னை தனிமைப்படுத்தி கொண்டார். தலையணையை வைத்து படுத்து தூங்கினாராம். அப்படின்னா சும்மா ஒரு அசதியிலெல்லாம் தூங்கலை, பிளான் பண்ணி தன்னை தனிமைப்படுத்தி கொண்டு தலையணை கூட எடுத்துகிட்டு போயிருக்கிறார். அந்த டிராவலில் தலையணை எடுத்துகிட்டு போகிறார். எடுத்துகிட்டு போய் தலையணையை வச்சு படுத்து தூங்கினாராம். அப்படின்னா என்ன அர்த்தம்? பிளான் பண்ணி தன்னை தனிமைப்படுத்தி கொண்டார். இது வந்து இதுவும் நம்ம கவனிக்கணும். இயேசு கிறிஸ்து ஒரு பக்கம் 100 மனிதன், ஒரு பக்கம் 100 தெய்வம். அப்படி இருக்கும்போது ஒரு மனுஷனுடைய சரீரத்தின் ஆரோக்கியம் என்கிற காரியத்திலும் பார்க்கும் பொழுது அவருக்கு கொஞ்சம் ரெஸ்ட் தேவை. ஜனங்கள் எல்லாரும் பிஸியாக இருக்கும்போது இந்த இடத்துல சுவிசேஷம் அறிவிக்கிறதுக்கு அவருக்கு வாய்ப்பு கிடையாது, ஜெபிக்கவும் முடியாது. ஏன்னா கூட சீஷர்களுக்கெல்லாம் ஜெபிக்கவும் முடியாது. அதே நேரத்தில் சுவிசேஷத்தை அறிவிக்கிறதுக்கு ஆட்கள் கிடையாது. பார்த்தாரு, இந்த நேரத்தில் தன்னை தனிமைப்படுத்தி கொண்டு கொஞ்சம் ஓய்வெடுத்தார். நல்லா கவனிக்கணும். உங்கள் வாழ்க்கையிலே இதுவரைக்கும் நீங்கள் வந்து பிஸியாக ஓடி 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 காலையில் சீக்கிரம் எழுந்திருக்கணும், சீக்கிரம் வேலைக்கு போகணும், நைட் லேட்டாக படுக்கணும், வேலை ஒர்க் பண்ணணும், இப்படியெல்லாம் அப்படியே மிஷின் மாதிரி ஒர்க் பண்ணியிருப்பீங்க. இந்த நாட்களிலே உங்களுக்கு கர்த்தர் நல்ல ரெஸ்ட் கொடுத்துருக்கிறார். உங்களுடைய நேரத்தை தேவையான அளவுக்கு ரெஸ்ட் எடுத்துக் கொள்ளுங்கள். தேவையான அளவுக்கு உங்கள் சரீர ஆரோக்கியத்துக்கு ஏற்ற விதத்தில் ரெஸ்ட் எடுத்துக் கொள்ளுங்கள். அதே நேரத்தில் எல்லாமே சரியாய் ஒழுங்கும் கிரமமாக இருக்க வேண்டும். புரியுதுங்களா? இந்த சூழ்நிலையிலே அவர் தன்னை தனிமைப்படுத்தி கொண்டு கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்தாலும் அவர் பார்த்தீங்கன்னா தன்னுடைய ஆவிக்குரிய நிலையில் அவர் ரெஸ்ட் எடுக்கலை. தூங்கிட்டு இருந்ததான் அவர் எழுப்புறாங்க. தூங்கிட்டு இருக்கிறவர் எழுப்பி ஆண்டவரே நாங்கள் மடிந்து போகிறது உமக்கு கவலை இல்லையான்னு கேட்குறாங்க, நெகட்டிவாக பேசுகிறாங்க. அந்த நேரத்திலும் அவர் தூங்கின அந்த நேரத்திலும் கூட எழும்பி காற்றையும் கடலையும் பார்த்து இறையாதே அமைதலாயிரு. அவர் சரீரத்தில் தூங்கினாலும் ஸ்பிரிச்சுவலாக விழிச்சிட்டு இருந்தார். ஆமேன். அதான் முக்கியம். சரீரத்தில் அவர் இளைப்பாறினார், ஆனால் ஸ்பிரிச்சுவலாக எப்பவுமே முழிச்சுட்டு தான் இருந்தார். அதான் அவருடைய ஸ்பெஷாலிட்டி. நம்முடைய வாழ்க்கையில் சரீரத்திலும் இந்த நாட்களில் நீங்கள் தேவையான கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்குங்க, ஆனால் ஸ்பிரிச்சுவலாக எப்பொழுதும் விழித்திருங்கள். உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையில் விழித்திருங்கள். எந்த சிச்சுவேஷனை ஃபேஸ் பண்ணுறதுக்கு விழித்திருங்கள். இப்போ உலகம் கொந்தளித்து கொண்டிருக்கிறது, கடல் கொந்தளிக்கிறது, உலகத்தில் வியாதிகள் கொந்தளித்து கொண்டிருக்கிறது, கொள்ளை நோய்கள் கொந்தளித்து கொண்டிருக்கிறது, பெருங்காற்று மோதியடிக்கிறது. அது அந்த கடலில் மட்டுமல்ல, இயேசு கிறிஸ்து அந்த படகை சேர்த்து அடிக்குது. இன்றைக்கி உலகத்தில் வந்திருக்கிற கொள்ளை நோய் உலகத்து மனுஷர மட்டுமல்ல, சபை மேலே இன்றைக்கி அந்த கொள்ளை நோய் அடிக்குது, அந்த அலை அடிக்கிறது. அதனுடைய தாக்கத்தை நம்ம என்ன செய்கிறோம், நம்மளும் உணர்றோம். எல்லாருக்கும் லாக் அவுட் உடனே அந்த அலை என்ன செய்கிறது, சபையின் மேலே வந்து அடிக்குது. சபைக்கும் லாக் அவுட், எல்லாத்துக்கும் லாக் அவுட். அப்போது இந்த அலைகள் வந்து மோதி அடிக்கும், பெருங்காற்று வந்து மோதி அடிக்கும். ஆனாலும் சொல்கிறேன், நம்ம விழித்திருக்கணும். ஆமேன். நம்ம வந்து ஸ்பிரிச்சுவலாக விழித்திருக்கணும். விழித்திருந்து எல்லாவற்றையும் அடக்கக்கூடிய அதிகாரமும் வல்லமையும் நம்மகிட்ட தான் இருக்குது. புரியுதுங்களா? இந்த கொந்தளிக்கிற நிலைமையிலே எல்லாரும் தவிக்கிறாங்க, எல்லாம் கலங்குறாங்க. நாங்கள் மடிந்து போகிறோமே, இன்னைக்கு உலகமே இதான் சொல்லிட்டு இருக்குது, நாங்கள் மடிந்து போகிறோமே, இந்த கொள்ளை நோயினால் நாங்கள் எல்லாரும் மடிந்து போகிறோமே தவிக்கிறாங்க. நல்லா யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு முழு உலகம் வல்லரசுகள், அமெரிக்க தேசம் முதற்கொண்டு பெரிய பெரிய திறமை உள்ள மருத்துவத்தில் வளர்ந்த தேசம் எல்லாம் இன்னைக்கு என்ன சொல்லுது, நாங்கள் மடிந்து போகிறோமேங்குது, நாங்கள் மடிந்து போகிறோமே, நம்பிக்கை இல்லை, செத்து போறோமேன்னு எல்லாம் புலம்புறாங்க. நம்பிக்கையிலே ஆயிரம் ஆயிரமான ஜனங்கள் ஒவ்வொரு நாளில் சாகிறாங்கள், நாங்கள் மடிந்து போகிறோம் என்றாங்க. ஆனால் இந்த கொந்தளிக்கிற கொரோனாவை அடக்கக்கூடிய அதிகாரமும் வல்லமையும் இயேசு கிறிஸ்துவுக்கு அன்றைக்கு இருந்தது போல இன்றைக்கும் சபைக்கு இருக்கிறது. நீங்கள் விழிப்புள்ளவர்களாக இருங்கள். கொந்தளிக்கிற கொரோனாவை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அடக்குகிறவர்கள் நீங்களும் நானும் தான். அதை நாம் தனிமைப்படுத்தி கொள்ளுவோம், அடக்குவோம். இயேசுவின் நாமத்தில் அவைகளை அடக்கி நம்ம கூட இருக்கிறதான அன்றைக்கு அவர்களோடு கூட இருந்த 12 பேரை அவர் காப்பாற்றினது போல இன்றைக்கு நம்மோடு கூட இருக்கிற உலகத்தை நாம் தான் காப்பாற்ற முடியும். அவைகளை அடக்கி உலகத்தை காப்பாற்றக்கூடிய அதிகாரமும் வல்லமையும் அன்றைக்கு இயேசு கிறிஸ்துவுக்கு இருந்தது போல இன்றைக்கு நமக்கு இருக்கிறது. அடக்குவோம். ஜபத்தின் மூலமாய், ஆண்டவர் கொடுத்திருக்கிற அதிகாரத்தின் மூலமாய் கொந்தளிக்கிற கொரோனாக்களை அடக்குவோம். உலகத்திற்கு கிறிஸ்துவே தெய்வம் என்பதை காட்டுவோம். அவர் சீக்கிரம் வரப்போகிறார் என்பதை இந்த அடையாளத்தை அறிவிப்போம். சீக்கிரம் கர்த்தர் வருகிறார், சபை எடுக்க போகிறார், ஆயத்தமாக இருப்போம். பரலோகத்திற்கு செல்வதற்கு எப்பொழுதும் உங்களை தனிமைப்படுத்தி கொண்டு இன்னைக்கு சொன்ன இந்த 4 காரியத்தில் கவனமாய் உங்களை காத்து கொள்ளுங்கள். சீக்கிரம் கர்த்தர் வருகிறார். நம்மை உலகத்தை விட்டு தனிமைப்படுத்தி மத்திய வானத்திற்குள் தூக்கும்படி இயேசு கிறிஸ்து சீக்கிரம் வரப்போகிறார். இந்த உலகத்தில் நம்ம நிரந்தரமாக இருக்க போறதில்லை. இப்படி தனிமைப்படுத்தி கொண்டவர்களைத்தான் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தை விட்டு தனிமைப்படுத்த போறார். முடிவு பரியந்தம் நிலைத்திருக்கிறவனே ரட்சிக்கப்படுவான். அவன் உலகத்தை விட்டே தனிமைப்படுத்தப்பட்டு மத்திய வானத்திற்குள் எடுத்துக்கொள்ளப்பட போகிறான். அவன் தான் கர்த்தரோடு கூட வாழப்போகிறவன். அந்த கூட்டத்தில் நீங்கள் இருப்பதற்கு இப்பொழுதே உங்களை கர்த்தரோடு தனிமைப்படுத்திக் கொள்ளுங்கள். கர்த்தரோடு என்றென்றைக்கும் தனிமையாய் வாழ்வதற்கு உங்களை தகுதிப்படுத்திக் கொள்ளுங்கள். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பார். எல்லாரும் கர்த்தரை நோக்கி பார்ப்போம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, எங்கள் அருமையான பரிசுத்தமுள்ள பிதாவே, தனிமைப்படுத்துதல் இந்த வார்த்தை இன்றைக்கு உலகம் முழுவதிலும் பேசப்படுகிறது. உலகம் 1.5 மீட்டர் தனிமைப்படுத்த சொல்லுகிறது. ஆனால் நீங்களோ உலகத்தை விட்டு நாங்கள் தனிமைப்படுத்தப்பட்டு ஆண்டவரே தனித்து நாங்கள் ஜெபிக்கும்படி எங்களை தனிமைப்படுத்திக் கொள்ள, தனித்து நாங்கள் வேதத்தை ஆராய தனிமைப்படுத்திக் கொள்ள, தனித்து நாங்கள் தனிப்படுத்தப்பட்ட ஜனங்களுக்கு சுவிசேஷத்தை சொல்ல தனிமைப்படுத்திக் கொள்ள, தனித்து நாங்கள் ஆண்டவரே சற்று இளைப்பாறி அதே நேரத்தில் கொந்தளிக்கிற கொரோனாக்களை அடக்கக்கூடியவர்களாக இருக்க எங்களை தனிமைப்படுத்துங்கப்பா, எங்களை தனிமைப்படுத்துங்க. நாங்கள் எங்களை உண்மையாகவே தனிமைப்படுத்திக் கொள்ள எங்களுக்கு கிருபை கொடுங்க. உலகம் சொல்லுகிற தனிமைப்படுத்துதல் அல்ல, அதைவிட ஒரு மிகப்பெரிய ஒரு தனிமைப்படுத்துதலை எங்கள் ஆண்டவர் எங்களுக்கு கற்றுக் கொடுத்ததற்காக சோத்திரம். மெய்யாகவே எங்களை தனிமைப்படுத்திக் கொள்ளுகிற இந்த வாழ்க்கையை நாங்கள் எப்போதும் எங்கள் வாழ்க்கையிலே கடைபிடித்து ஜெயிக்கிறவர்களாக இருக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க. எங்கள் இப்படிப்பட்ட வாழ்க்கை வாழுகிற எங்களை ஒரு நாள் நீங்க சீக்கிரம் வரப்போறீங்க. அப்படி வரும்பொழுது உலகத்தை விட்டு எங்களை தனிமைப்படுத்தி எங்களை உம்மோடு கூட்டி செல்ல போறீங்க. அப்பா, என் பிதாவின் வீட்டிலே அநேக வாசஸ்தலங்கள் உண்டு, அப்படி இல்லாதிருந்தால் நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன், நான் போய் ஒரு ஸ்தலத்தை உங்களுக்காக ஆயத்தம் பண்ணி திரும்பவும் வந்து உங்களை என்னோடு கூட கூட்டி செல்வேன் என்று சொன்னீங்களே. எங்களை உலகத்தை விட்டு தனிமைப்படுத்துவேன் என்று வாக்குப்படுத்தி இருக்கிறீங்க. மத்திய வானத்திற்கு எங்களை தனிமைப்படுத்தி எடுக்க போகிறேன் என்று எங்களுக்கு வாக்கு கொடுத்திருக்கிறீங்க. அதை கட்டாயம் செய்ய போறீங்க. அந்த நாளுக்காக நாங்கள் எங்களை தனிமைப்படுத்தி வாழ எங்களுக்கு உதவி செய்யுங்க. அப்பா, உமக்கு சோத்திரம், சோத்திரம், சோத்திரம். துதி, கன, மகிமை யாவற்றையும் நாங்கள் உமக்கு மாத்திரம் செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. இப்பொழுது நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அன்யோன்ய ஐக்கியமும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் கர்த்தருடைய வருகை வரைக்கும் என்றென்றைக்கும் நிறைவாய் தங்கியிருப்பதாக. ஆமேன், ஆமேன்.